கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் அன்னீசியா தான் இருக்குது, நிறைய போட்டு விட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம், பொதுவா வந்து இந்த நாளில் உடன்படிக்கை செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஏற்படுத்தின ஒரு பழைய நாம் பார்த்த சத்தியங்கள் தான். அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் தயார்படுத்திட்டு வந்தோம். ஆனா அவர்களுக்கோ வாய்ப்பு இல்லை, நமக்கு தேவன் அந்த வாய்ப்பை மறுபடியும் கொடுத்துருக்கிறார். அப்ப நம்ம ஒரு தடவை நம்மளை நம்ம ரீகலெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு இந்த காரியங்கள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இந்த தலைப்பின் கீழே நீங்க நிச்சயமா வந்து சப்ஜெக்ட் கேட்டிருப்பீங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலரின் 7 விரோதிகள். அப்போ மாம்ச பிரகாரமான இஸ்ரேல் ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, அவங்க நமக்கு வந்து ஒரு நிழலா இருக்காங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திச்ச விரோதிகள், இன்னைக்கு நமக்கு வந்து ஆவிக்குரிய ரீதியா அந்த விரோதிகள் அது போல இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப ஆவிக்குரிய அப்படிங்கும் போதே நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம கண்கள்னால அதை பார்க்க முடியாது, அடுத்து அது நம்மளுடைய சிந்தையை தாக்கக்கூடிய எதிரிகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கு மாம்சீகமான இஸ்ரேலருக்கு நேரடியாக கண்ணுக்கு முன்னாடி அந்த எதிரிகளை பார்த்தாங்க. ஒரு சமயம் அவங்களை ஜெயிச்சாங்க, ஒரு சில நேரங்களில் தோத்து போனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அவங்கள கண்கள்னால பார்க்க முடியாது, நம்முடைய சிந்தையா அந்த எதிரிகள் தாக்குவாங்க. நம்ம சிந்தையினாலதான் என்ன பண்ணோம்னா அந்த எதிரிகளை ஜெயம் கொள்ளும். அப்ப அதுதான் ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு கூட வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலரான நாம ஆவிக்குரிய ரீதியான போராட்டங்களை தான் நம்ம சந்திக்க வேண்டியது அதிகமா இருக்கு. சரீரத்துல ஒரு சில போராட்டங்கள் நமக்கு வரும், ஆனா அதிகமா நம்ம சந்திக்க வேண்டியது வந்து மனதளவுல நிறைய போராட்டங்களை. நம்ம எப்ப தேவனோடு நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்யறோமோ அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது போன்ற விரோதிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்ப அன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கானான் தேசத்துக்கு அவங்க நுழையறதுக்கு முன்னாடி நம்ம வனாந்திர பிரயாணத்துல கேட்டிருக்கோம், கானான் தேசம் பரலோகத்துக்கு அடையலாம், அது வேற ஒரு வகையில. இப்ப நம்ம இங்க பார்க்கிற அந்த கானான் தேசம் வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்ப கட்டத்தை இங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்படி வரும்போது நமக்கு என்ன இருக்குன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கும். அப்ப அதை குறிச்சுதான் வேதம் நமக்கு சொல்லும் போது, அன்னைக்கு மாம்சீக இஸ்ரேலருக்கு மாம்ச பிரகாரமான எதிரிகள் இருந்தாங்க, இன்னைக்கு அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலரான நமக்கு ஆவிக்குரிய எதிரிகள் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அன்னைக்கு மாம்சீக இஸ்ரேலர்கள் காணாம வந்த உடனே அந்த கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிக்க விடாம இந்த எதிரிகள் அவங்கள தடுத்தாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலரான நாம ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது அதை தடை செய்கிறதுக்கு நிறைய ஆவிக்குரிய ரீதியான எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையில வருவாங்க. அப்ப அவங்கள எந்தெந்த வகையில நம்ம சந்திக்கிறோம், அதை எப்படியெல்லாம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கறத குறிச்சுதான் நாம இன்னைக்கு நம்ம பாடம் பார்க்க போறோம். அதுக்குதான் நம்ம இப்ப வாசித்தோம் ஆதார வசனம். மறுபடியும் நாம் ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 7:1-6 வரை. நாம் பார்க்கிற அந்த காரியங்கள், நீங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏற்கனவே அந்த தேசத்துல ஒரு சில ஜாதிகள் இருக்காங்க, அவங்க யார் யார் அப்படின்னா, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர். இந்த 7 விரோதிகளும் எப்படிப்பட்டவங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களை விட ஜனம் ஜனம் பெருத்த ஜாதிகளாம். அப்ப இவங்கனால அவங்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை போல காணப்படும். இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நாமளும் கூட ஒரு தேவனோடு உடன்படிக்கை செய்யும் போது நமக்குள்ளயும் உருவாகுது ஆவிக்குரிய சிந்தை. இந்த ஆவிக்குரிய சிந்தையோட நம்முடைய மாம்ச பிரகாரமான சிந்தையை ஒப்பிட்டு பார்க்கும் போது, ஒரு சமயம் 25 வயசுல ஒருத்தர் உடன்படிக்கை செய்யறாருன்னு வைங்களேன், அந்த 25 வருஷமா அவருடைய மாம்ச பிரகாரமான ஆசை இச்சைகளின்படி வாழ்ந்திருப்பாரு. இப்ப திடீர்னு அந்த ஆசை இச்சைகளோட இவருக்குள்ள இருக்கிற அந்த தேவ சித்தத்தை நினைச்சு பார்த்தா கம்பேர் பண்ணவே முடியாது. அது ரொம்ப பலம் கொண்டதா இருக்கும். இது பார்க்கும்போது ரொம்ப சாதாரண ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆரம்பத்திலேயே அந்த ஜாதிகளை விரட்டுறதுக்கு நீங்க தயாரா இருங்க. ஏன் அப்படின்னா, அவங்களை ஏன் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் அதுலயே 7:4 மறுபடியும் வாசிங்க. காரணம் என்ன அப்படின்னா, தேவனை பின்பற்ற முடியாதபடி. ஏன்னா உடன்படிக்கை நாம செய்யும் போதே இயேசு கிறிஸ்துவை இனி நாங்க பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிதான், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம உடன்படிக்கை பண்றோம். ஆனா அதை நம்ம செய்ய விடாதபடி என்ன காரியங்கள், இந்த மாம்ச பிரகாரமான இந்த சிந்தைகள், இந்த விரோதிகள் என்ன பண்ணும்னா நம்மளை தடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப அந்த மாம்சீக இஸ்ரேலர் அந்த விரோதிகள் தேவனை பெற்று பின்பற்றாதபடி விலக பண்ணாங்க. அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலரான நாமளும் கூட தேவனை பின்பற்றுறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனா நம்மளையும் கூட பின்பற்ற முடியாதபடி நம்முடைய சிந்தையில வந்து நம்மளை தேவனை விட்டு விலக பண்ணுகிற காரியங்கள் என்ன, அததான் நம்ம இந்த நாள்ல அந்த 7 காரியங்களை இந்த 7 விரோதிகளுக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, அந்த விரோதிகளை எல்லாம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் விரட்டி அடிச்சுட்டாங்களா, அவங்களை முற்றிலுமா அழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1:21. பாத்தீங்களா? அப்ப எல்லாரையும் துரத்தி விட வேணும்னு சொல்லி தேவன் சொன்னார். ஆனா பெனியமீன் புத்திரர் என்ன பண்ணல, எபிசியர கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா நீங்க எல்லாருமே கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க. கர்த்தர் அவங்களுக்கு பிரியமானவங்களுக்கு என்னத்தை கொடுப்பாரு, அவன்டே கேட்க மாட்டேங்குது எனக்கு என்னத்தை கொடுப்பாருங்க, அது இப்ப இல்ல நைட்டுக்கு தான். அதனால இப்ப நீங்க தயவு செஞ்சு அந்த முயற்சிக்குள்ள இறங்கிடாதீங்க, எல்லாம் உற்சாகமா இருங்க, கொஞ்சம் டயர்டு தான் இருக்கும். வேற டிஃபனும் வேற நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இளைப்பாறக்கூடிய ஒரு டிஃபனை கொடுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லுது, ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம், தேவன் யாரை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஏசையா 66:2 வாசிங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, பார்த்தீங்களா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்ப தேவன் யாரதான் பார்க்கிறார் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்குள்ள என்ன இருக்கணுமாமா, ஒரு நடுக்கம் இருக்கணுமாம், ஒரு அலட்சியம், ஒரு அசதி, ஒரு சோர்வு, இப்படி எல்லாம் நம்ம இருந்துட்டு ஏனோ தானோ அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை கேட்டோம்னா, அப்ப இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணலன்னு அர்த்தம்னா கனம் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப நம்ம இங்க வர்றவங்களை நம்ம கனம் பண்றோம், கனம் பண்ணல அது அவசியம் இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில வரும்போது அந்த வார்த்தையை கேட்கறதுக்கான ஒரு நடுக்கம் நமக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி தேவன் கூர்ந்து பார்க்கிறார். வேதத்துல நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனை குறித்து ரொம்ப பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமா வலியுறுத்துவார். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய இருதய சிந்தை. அப்ப நீங்க எங்க வந்தீங்க, எப்படி இருந்தீங்க, என்னெல்லாம் பண்ணினீங்க அப்படிங்கறத கூட இருக்க சகோதர சகோதரிகள் தான் பார்ப்பாங்க. ஆனா தேவன் மட்டும்தான் ஒரே ஒரு காரியத்தை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது என்னன்னா நம்முடைய இருதய சிந்தை. நம்ம எங்க வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படி இருக்கோம், இதையெல்லாம் நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் பார்க்கலாம், நம்ம மேல சந்தோஷப்படலாம். ஆனா இப்படி எல்லாம் இருக்கிற நாம உண்மையிலே நம்முடைய இருதயத்தை எங்க வச்சிருந்தோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். வனாந்திர பிரயாணத்துல இஸ்ரேல் ஜனங்கள் போகும்போது அவங்களுடைய இருதயத்தை எங்க வச்சிருந்தாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த வசனம் கூட வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 7:39. தங்கள் இவங்க இருந்த தினமும் வனாந்திரத்துலதான், ஆனா இவங்களுடைய உண்மையான சிந்தையெல்லாம் எங்கதான் இருந்துச்சுங்க, எகிப்துலதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அடைய நம்மளும் கூட அவங்களோட போயிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா, நம்ம அங்க போன கணக்கு தான். ரெண்டு பேர் மீன் பிடிக்க போனாங்களாமா. அப்ப அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஒரு சகோதரன் சொன்னாராம், நான் கண்டிப்பா நான் எக்லீஷாவுக்கு போகணும், நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்னொரு சகோதரி சொன்னாராம், உனக்கு வேற வேலை இல்லை, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அவர் கிளம்பிட்டார். இப்ப இவர் ஒருத்தர் மீன் பிடிக்க போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் எக்லேசியாவுக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, இங்க தேவனை துதிச்சு தேவனுடைய வார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குது. அப்ப அங்க மீன் பிடிக்கிறவரு, இன்னைக்கு என்ன பாட்டு பாடியிருப்பாங்க, இன்னைக்கு மன்னாவில் என்ன வாச்சிருப்பாங்க, அடே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி வந்துச்சோ அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிறவர் என்ன பண்ணாரா, அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறாராம். இங்க வந்து உட்கார்ந்தவர், எத்தனை மீன் பிடிச்சிருப்பான், சுற்றுருப்பானா, நம்ம போறதுக்குள்ள சாப்பிட்டுருவானா, இல்ல நம்ம கூட வரலன்னு சொல்லி நமக்கு தராம விட்டுருவானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க எக்லீசியாவில் வந்து உட்கார்ந்து இருக்கிறவரு இதை குறிச்சு இவர் இந்த தியானத்துல இருக்கிறாராம், ஆனா அங்க இருக்கிறவரு இதை குறிச்சு தியானத்துல இருக்கிறாராம். அப்ப இதுல உண்மையிலேயே எக்லீசியாவுக்கு போனது யாருங்க? இதனாலதான் பிரதர் நாங்க நிறைய நேரங்கள்ல நாங்க வீட்டிலேயே வந்து தியானிச்சிடறோம், நாங்க எக்லீசியாவுக்கு வரலன்னா கூட தேவன் என்ன நினைச்சுக்கிறாருன்னா நாங்க எங்களுடைய இருதயத்தை நம்ம அப்படி இல்லை, அதாவது என்ன அப்படின்னு இப்ப நாம இங்க வந்திருக்கிறோம், நம்முடைய இருதய சிந்தை இப்ப இங்க இருக்குதா இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு இருக்குதா அப்படிங்கும் போது அதான் நம்ம பாக்குறோம். மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை கவனிக்கிற. அப்ப நம்முடைய இருதய சிந்தை ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பிரயாசம் எடுத்து பல மணி நேரங்கள் போக்குவரத்துல எல்லாம் வந்து பலவித கஷ்டங்கள் எல்லாம் பட்டு நம்முடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி நம்ம இங்க வந்திருக்கிறோம். இங்க நம்ம வந்து உட்கார்ந்துட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்காம நம்முடைய சிந்தையை விலக செஞ்சுட்டோம் வைங்களேன், அதுவும் கூட பாடத்துல வரும். அப்ப அப்படி நம்ம போகும்போது அதுவும் கூட நமக்கு என்னவா இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விரோதியா இருக்கு அப்படின்னு கூட நம்ம பாக்கிறோம். அப்ப இங்க பாக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு பாக்கும்போது அந்த எபூசியரை தேவன் துரத்தணும்னு சொன்னாரு, ஆனா துரத்தாம விட்டுட்டாங்க. அதுலயே 1:27 வாசிங்க, நியாயாதிபதிகள் 1:27. நீ என்ன எங்களை போ சொல்றது, நாங்க இத்தனை அந்த தேசத்திலேயே தான் குடியிருந்தாங்களாம். இது போலதான் ஒரு சில மாம்ச சுபாவங்கள், நீ உடன்படிக்கை செஞ்சிட்டேன்னா நான் போயிருந்துமா, நீ உடன்படிக்கை செஞ்சிட்டேன்னா நான் இந்த நீ சொல்ற இந்த பேச்செல்லாம் கேட்ட முடியுமா, அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில சுபாவங்கள் மாம்ச சுபாவங்கள் நம்மளை விட்டு போகாது, அது நமக்குள்ளேயே தான் இருக்கும் சரிங்களா. அப்படிதான் இந்த கானானியர் அன்னைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நாங்க இங்கதான் இருப்போம் போக மாட்டோம்னு சொன்னாங்களாம். பாருங்க அடுத்து 28 அதுலயே. பாருங்க இஸ்ரேலர் பலத்த போது பலன் கிடைச்சிருச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இவங்க நினைச்சிருந்தா அவங்களை துரத்தி இருக்கலாம், ஆனா இப்ப என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க, சரி சரி அதுவும் ஒரு பலகீனம் தானே, மாம்சோன் இருந்தா அதுக்கு என்ன இருக்கும், ஒரு சில பலகீனங்கள் இருக்கத்தான் செய்யும், எல்லாத்தையும் துரத்தணும்னு நினைச்சா அதெல்லாம் பெருமை வந்துடும், அப்புறம் அதெல்லாம் கஷ்டம், அதனால ஒரு சில பலகீனங்கள் பரவாயில்ல பரவாயில்ல தேவன் பண்ணிப்பார், இருந்தா இருந்துட்டு போகட்டும், பகுதி கட்ட பண்ணினார்கள், இருந்தா இருந்துட்டு போகட்டும் நினைச்சிட்டாங்களாம். 1:32 வாசிங்க. அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. தேவன் யார் யாரை துரத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அவங்களையெல்லாம் அவங்க துரத்தி விடவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 3:5 வசனம். இவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இவங்க யாரையுமே அவங்க துரத்தல, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலேயே அந்த விரோதிகள் எல்லாருமே இருந்துட்டாங்க. இருந்தவங்க இவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணாங்களா, இருந்தவங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதே நியாயாதிபதி புஸ்தகம் 2:2 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி செஞ்சீங்க? அப்புறம் இனி நான் அவங்களை நீங்களே நினைச்ச கூட நானே துரத்துறது இல்ல, நானே அனுமதி கொடுத்துறேன், அவங்க உங்க நடுவுலயே தான் இருப்பாங்க. அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். பிரதர், உடன்படிக்கை செஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு பிரதர், என்னானவும் ஜெயிச்சு பாக்குறேன், ஆனா இந்த சுபாவம் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது பிரதர், இது கூடவே தான் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல தேவன் கொடுத்தார் பலன், ஆனா அப்ப நீங்க துரத்தல, இப்ப பகுதி கட்ட பண்ணிட்டீங்க, அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, அவங்க உங்களை நெருக்குவார்கள், அந்த சுபாவம் நம்மளை நெருக்கி கொண்டே இருக்கும். அப்புறம் கண்ணி அப்படின்னா, கண்ணினா என்னங்க, நடந்து போயிட்டே இருப்போம், அது பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில அப்படி மறைச்சு வச்சிருப்பாங்க, நம்ம கால் அதுல போய் பட்ட உடனே டப்புன்னு வந்து பிடிச்சுக்கும், அது ஒரு வகையான கண்ணி இருக்கு. இன்னொரு கண்ணி, நம்ம காலை அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா வெடிச்சு நம்ம ஆளே என்ன ஆயிடுவோம், செதறிடுவோம். இந்த மாதிரி ஒரு சில சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்ணியா மாறிடும். அந்த சுபாவம் நம்மளை விட்டு போச்சுன்னா நம்ம ஆளே க்ளோஸ் ஆயிடுவோம், அதே நேரத்தில் அந்த சுபாவத்தை நம்மளால விடவும் முடியாது. ஆரம்பத்தில் அதையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய பலன், வைராக்கியம் எல்லாத்தையும் தேவன் கொடுத்திருப்பார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த சுபாவத்தை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த சுபாவத்தை நம்மளே மாத்தலனாலும் நம்மளால முடியாது. அதே நேரத்தில் அந்த சுபாவம் நம்மளை ஆண்டு கொண்டுரும், அதுக்கப்புறம் அந்த சுபாவம் நம்மளை என்ன பண்ணுனா மரணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடியதா மாறிடுவோம். அப்ப தேவன் ஆரம்பத்திலே சொல்றார், உனக்கு நான் பலன் தரேன், உனக்கு என்னுடைய பரிசுத்தாவிய தரேன், நீ அந்த பலனை, அந்த பலனால உனக்குள்ள இருக்கிற அந்த மாம்ச சுபாவங்களை நீ வெளியே அகற்றிடு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பகுதி கட்ட பண்ணினார்கள், அவர்கள் நடுவே குடியிருக்க பண்ணினார்கள். அப்படின்னா இருந்தா இருந்துட்டு போகட்டும், அந்த பிரதர் கிட்ட அந்த சுபாவம் இருக்கு, இந்த சிஸ்டர் கிட்ட இந்த சுபாவம் இருக்கு, இது என்கிட்ட இருந்தா என்ன நஷ்டம் ஆயிட போகுது, அவங்கள விட நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறதுன்னா பகுதி கட்ட பண்ணிடுறது, சரிங்களா? அப்ப இப்படிதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடைசி வரைக்கும் இவர்கள் கண்ணிகளா மாறிட்டாங்க, நெருக்கங்களா மாறிட்டாங்க. அது போல இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலரான நமக்கும் கூட ஒரு சில மாம்ச பிரகாரமான சுபாவங்கள் தேவன் ஆரம்பத்திலிருந்தே அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம பகுதி கட்ட பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளே நினைச்சாலும் அந்த சுபாவம் நம்மளை விட்டு போகாது, அது நம்மளை ஆக்கிரமிச்சிடும், அதுக்கப்புறம் அதுவே நமக்கு கண்ணி ஆயிடும். மிகப்பெரிய ஒரு தடை, தேவனை பின்பற்ற முடியாதபடி, தேவ கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நடக்க முடியாதபடி, அதுவே நமக்கு ஒரு தடையா மாறிடும். அப்ப அப்படிப்பட்ட 7 மாம்ச பிரகாரமான அந்த சுபாவங்கள், அந்த ஆவிக்குரிய கண்ணிகள், அந்த ஆவிக்குரிய எதிரிகள் அது என்ன அப்படின்னு சொல்லி, இந்த இஸ்ரேலினுடைய அந்த 7 விரோதிகளினுடைய பெயர்களினுடைய அர்த்தங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அது போன்ற விரோதிகள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காங்களா? கண்டிப்பா நாம எல்லாரும் யுத்தங்களை சந்திச்சே ஆகணும். அதனாலதான் பவுல் சொல்லும் போது, நீ கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் சந்தோஷமா இரு, தீங்கு அனுபவி, ஏன்னா கூடவே இருந்த மாம்ச சுபாவம் இப்ப திடீர்னு அதை கட் பண்றதுன்னா நம்முடைய மாம்ச இடம் கொடுக்காது, அது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்ப இது போன்ற இந்த மாம்ச சுபாவங்களை நம்மளை விட்டு அகற்றணும். அப்ப இந்த யுத்தம் நம்ம எல்லாரும் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும், இந்த எதிரிகளை நம்ம சந்திச்சே ஆகணும். ஒரு சமயம் முதல் எதிரிகிட்டையே நம்ம போராடிக்கிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு 2-3 எதிரிகளை நம்ம ஜெயிச்சிருக்கலாம், கடைசி எதிரி வரைக்கும் நம்ம போராடி கடைசி எதிரியை நம்ம முடிச்சோம்னாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப இவ்வளவு பெற்ற வெற்றி பெறணும்னா நமக்கு தேவன் என்னென்னலாம் பாதுகாப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, ஒரு சில பாதுகாப்புகளை தேவன் நமக்கு அதுக்காக நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த பாதுகாப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, நம்முடைய தவறுகள் வரும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக பரிஞ்சு பேசுறாரு, அப்பா இவங்களுடைய மாம்ச பலகீனத்துல இவங்க ஒரு சில தவறுகள்னால இப்படி இருந்துட்டு இருக்காங்க, நான் இவங்களுக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்தை ஜெயிச்சிருவாங்க, நீங்க கொஞ்சம் கிருபை பாராட்டுங்க. ஏசு கிறிஸ்து நமக்காக அந்த நேரங்களை பரிஞ்சு பேசிட்டு இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த தவறுகள் நம்ம உணர்த்தப்படும் போது தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே இப்படி இப்படி எல்லாம் தவறு செஞ்சுட்டேன், எவ்வளவுதான் நான் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில பலகீனங்களுக்குள்ள நான் விழுந்துறேன், ஆண்டவரே என்னை இதுல இருந்து மீட்டுடுங்க, இதுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய பலனை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, தேவன் அங்க அந்த அறிக்கை செய்யும் போது தேவன் மன்னிக்கிறார், நமக்கு தேவையான பலனை தராரு. அது மாத்திரம் இல்ல, இவைகளையெல்லாம் செய்கிறதுக்கு தேவன் நமக்கு பரிசுத்தாவியினுடைய பலனை தராரு, அடுத்து தேவ தூதர்களுடைய பாதுகாவலை தராரு, அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பாதுகாவலே இதன் மத்தியில இருக்கும். ஆனா இதையெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரு, இதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நாம இந்த எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சிருக்கோமா, இல்ல முதலாவது இந்த எதிரிகளை சந்திச்சிருக்கோமா, அடுத்து இது எதிரிங்கிறத நம்ம முதலாவது கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப முதல் விரோதி யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, முதல் விரோதி யாருங்க, ஏத்தியர். அப்ப ஏத்தியர் தான் முதல் விரோதி, தேவனுடைய ஆவிக்குரிய தேவனோடு உடன்படிக்கை செஞ்சு ஆவிக்குரிய இஸ்ரேலரா வளரணும் வாழணும்னு ஆரம்பிக்கிற அவர்கள் சந்திக்கிற முதல் எதிரி ஏத்தியர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஏத்தியர்ங்கிற பெயருக்கு அர்த்தம் பயம், அப்புறம் குழப்பம், அப்புறம் தீவிரவாதம், கொடுமைகள், இது போன்ற காரியங்கள் மூலமா என்ன பண்றதுன்னா அடுத்தவங்களை பணிய வைக்கிறது. பயத்தை கொடுத்து எனக்கு கீழ்படிங்கிறது, இல்ல ஒரு தீவிரவாதமான காரியங்களை செஞ்சு எனக்கு கீழ்படின்னு செய்ய வைக்கிறது, பலவிதமான கொடுமைகள் மூலமா கீழ்படிய வைக்கிறது. அப்ப இதுதான் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலன் முதல் முதலா சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு விரோதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பயம். அப்ப உடன்படிக்கை செஞ்ச உடனே முதலாவது நமக்கு வர்ற பயம் என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை செஞ்சிட்டேன், இனி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ முடியுமா? கடைசி வரைக்கும் நான் செஞ்ச இந்த பலியின் உடன்படிக்கை கடைசி வரைக்கும் என்னால காப்பாற்ற முடியுமா? சுத்த வேஸ்ட். அப்படியெல்லாம் அங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுன முடிஞ்சிச்சா, இங்கேயும் அதே தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுன்னா, நமக்குள்ள என்ன பண்ணுன்னா அந்த பயத்தை கொண்டு வரும் முதலாவது ஒரு காரியம். அதனாலதான் வேதத்துல தேவன் எத்தனை தடவை பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க? தூங்கிட்டீங்களா? எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு? 366 இல்லைங்களா? அப்ப 366ங்கும் போது ஒரு வருடத்துக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கும் போது 365, இந்த லீஃப் எல்லாம் சேர்த்தா 366 வரும். அப்ப என்னன்னா, டெய்லி நம்ம எந்திரிச்ச உடனே தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தையே என்னன்னா, பயப்படாது, நான் உன் கூட இருக்கு. நீ எந்த ஒரு காரியத்தினாலும் நீ தேவனுக்குள்ள வைராக்கியம் ஏற ஜெயிக்கிறதுக்கு நான் பலம் பெறுவேன். தேவன் டெய்லி நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன காரியம்? பயப்படாதே. உண்மையை நம்ம அதை கீழ்படுகிறோம் இல்லைங்களா? பயப்படுறது இல்ல யாருக்கு? நம்ம உண்மையிலே பயப்படுறதுல தான், ஆனா யாருக்கு அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்ப தேவன் சொன்னாரு, இஸ்ரேல் ஜனங்களையும் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவங்களும் பயப்படல. அந்த மாம்சீகமான இஸ்ரேல் பயப்படாத பயப்படாதுன்னு சொன்ன உடனே, பயப்படாதன்னு தானே சொன்னீங்க, அதனால நானும் பயப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லி யாருக்கு பயப்படாம போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, எரேமியா 2:19 வாசி. என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் பாத்தீங்களா? கர்த்தருக்கே பயப்படாம போயிட்டாங்க. மல்கியா 1:6 வாசிங்க. பிதாவாகிய தேவனை அறிஞ்சு கொண்டோம், அவருடைய நாமத்தை அறிஞ்சு கொண்டோம், ஆனா அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கா அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அப்ப பயப்படாதேன்னு தேவன் சொன்னது உனக்கு விரோதமா வருகிற காரியங்களை பார்த்து நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆனா நமக்கு என்னன்னா, தேவனை கண்ணில் பார்த்ததுல, ஆவிக்குரிய ஜீவத்துல தேவன் நமக்கு வச்சிருக்கிற மேன்மைகளை நம்ம கண்ணில் பார்த்ததுல, ஆனா பக்கத்திலேயே இருக்கிற நம்மளை சுத்தி இருக்கிற விரோதிகளை பார்க்கும் போது நமக்கு என்ன வரும்னா, பயங்கள் தான் வரும். ஏன்னா இதை கண்ணால பாக்குறோமே. நாளைக்கே வந்து நான் உன்னை என்ன பண்றேன் பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அதை கண்ணு முன்னாடி பாக்குறோம், காதால கேட்கிறோம், உடனே என்ன நடக்குமோ, ஆனா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது நம்மளால பார்க்க முடியறது இல்ல, கேட்க முடியறது இல்ல. அதனால கண்ணுக்கு முன்னாடி என்னத்தை பாக்குறோமோ அதான் நம்மள ரொம்ப பயப்படுத்தக்கூடியதா இருக்கு. எந்தெந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபேசியர் 6:12 வசனம். அப்ப முதலாவது நம்மளை பயப்படுத்துகிற காரியம் மாம்சம். மாம்சம் அப்படின்னு சொல்லும் போது முதலாவது நம்மளுடைய மாம்சமே நமக்கு எதிரியாயிடும். அப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்காத, ரொம்ப ஓவரா போயிடாத, ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா வாங்கணும்லாம் நினைக்காத. ஏற்கனவே பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ் 2-3 பேர் அப்படித்தான் முடிவு பண்ணாங்க, இப்ப பார் இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. அதனால நீ ரொம்ப முயற்சியெல்லாம் செய்யாத, அளவாரு, அளவுக்கு மிஞ்சினால் சரிங்களா, அமிர்தமும் நஞ்சாயிடும். அதனால ரொம்ப நீ ரொம்ப முயற்சி எல்லாம் எடுத்துக்காத, ரொம்ப அளவா போ, எப்பவுமே பொறுமையோடு ஓட கடவுள் தான் சொல்லியிருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு மண்ணை வாசிச்சுன்னா அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேட்டா போதும், இடையில மண்ணாவெல்லாம் வாசிக்கலாம் வேண்டாம். அப்படியே வாசிச்சா கூட அதெல்லாம் ரொம்ப மைண்ட்ல எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் அப்படியே வாழணும்னு நினைச்சா அவங்கள பயிக்க வேண்டியது வரும், 4 பேர் நம்ம வீட்டுக்கு வந்து போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுனா, நம்மளுடைய மாம்சமே முதலாவது நமக்கு விரோதியா இருக்கும். அடுத்து நம்மளுடைய மாம்சம் யாருங்க? திருமண மாணவங்களுக்கு ஒன்னு கணவனா இருக்கும், அப்படி இல்லைன்னா மனைவியா இருக்கும். அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா, ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் பலி செலுத்துறேன் பலி செலுத்துறேன்னு அங்கங்க போயிட்டே இருக்கீங்க, அது எதுவும் செஞ்சுட்டே இருக்கீங்க, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப போராட்டம் முதலாவது நம்மளுடைய மாம்சத்திலே வரும், அடுத்து ஒரே மாம்சம்னு சொன்னாரே, அதனால ஒண்ணு மனைவியா இருக்கும் இல்லைன்னா கணவனா இருக்கும், அவங்களுடைய நம்முடைய போராட்டம் இருக்கும். அடுத்து எது கூட போராட்டங்க? ரத்தம். ரத்தங்கும் போது நம்முடைய பிள்ளைகள், அதடுத்து ரத்த சம்பந்தமான நம்முடைய உறவுகள், இவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா நாங்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, நாங்க உங்களோட எந்த விதமான ஒரு ஐக்கியமும் வச்சுக்க முடியாதுங்க. ஏதோ 4 பேரை பார்த்த உடனே அவங்க கூட போயிட்டீங்க, நாங்க அந்த காலத்துல இருந்து உங்களோட இருந்திருக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறோம், இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அப்புறம் அப்புறம் நம்ம வேலை செய்யற இடம், அதுக்கப்புறம் உலக பிரகாரமான காரியங்கள், அடுத்து பார்க்கும்போது சாத்தான். இப்படி எல்லாம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு பலவிதமான போராட்டங்கள் நமக்கு பயத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். இப்படி பயம் வரும்போது தான் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, ஏசையா 51:7-8 இப்பதான் நம்ம நீதியை தெரிஞ்சிருக்கிறோம். அதனால நீதியை அறிந்தவர்களே, என்னுடைய வேத வார்த்தைகளை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அப்ப மனுஷர்கள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. காரணம், அவங்க சொல்லல அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்குள்ள வைராக்கியம் பாராட்டுறோம், எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள நம்ம உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம நிரூபிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் போகாத அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம போகவோமா போக மாட்டோமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதே அங்க தெரியும். சொந்தக்காரங்க மேரேஜ் ஞாயிற்றுக்கிழமை நாள், அதுக்கு அந்த மாதிரி டைம்ல எல்லாம் எக்லீஷாவுக்கு போயிட்டு இருக்க முடியுங்களா இல்லைங்களா? அப்ப சொந்தக்காரன் ஞாயிற்றுக்கிழமை மேரேஜ் வச்சு நீ வா, இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷம் வச்சு நீ வான்னு கூப்பிடும் போது தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை கீழ்படுகிறோமா அவங்க வார்த்தையை கீழ்படுகிறோமாங்கிற ஒரு சூழ்நிலையே நமக்கு வரும். அப்படி வராத வரைக்கும் நம்ம எல்லாருமே என்னதான், ரொம்ப நல்லவங்க தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என்னங்க, அவங்க எந்த ஒரு சொந்தக்காரங்க விசேஷம் அப்படின்னா கூட போயிடுறாங்க. இப்படியெல்லாம் இருந்தா அவங்க என்ன உடன்படிக்கை செய்யறது, என்ன உடன்படிக்கை செஞ்சாங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழலாமா, அதெல்லாம் போகக்கூடாதுங்க, உறுதியா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொன்னார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவரை காணும், எங்கெங்க அந்த சகோதரரை காணா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க சொந்தக்காரருக்கு ஏதோ ஊர்ல ஒரு விசேஷமா பாத்தீங்களா. அப்ப அது வர்ற வரைக்கும் அவருடைய சுயரூபம் என்ன ஆகல, வெளிப்படல. அது வரும்போது அவர் யாருங்கிறத அவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். அவ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதிச்சு உண்மையிலேயே நம்ம யாரு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு நல்லவே நம்ம மைண்ட்ல இருக்கணும். நம்ம இந்த ஓட்டம் ஓடுறது, நம்ம இந்த வாழ்க்கை வாழ்றது எல்லாமே நம்ம யாருங்கிறத யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு பலகீனமானவங்க, ஒரு சிக்கட்டான சூழ்நிலை வரும்போது எவ்வளவு ஒரு மோசமான முடிவுகள் நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை ஓட விட்டுருக்கிறார். ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம எப்படி இருப்போம், எந்த நிலைமையில இருப்போங்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நமக்கு தான் நம்மளை பத்தி தெரியாது. கல்லே வந்து காலில் இடிச்ச கல்லு காலில் இடிச்சுட்டா கூட நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், நடந்து போனேன் பிரதர், கல்லு வந்து என் காலை இடிச்சிருச்சு இல்லைங்களா, அப்போ கூட என் கால் போய் கல்லுல இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தவற நம்ம ஒத்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நீதிமான்கள் நம்ம. அப்ப இப்படி இருக்கிற நம்மள, நம்முடைய தவறுகள் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காகவே தேவன் ஒரு சில பலகீனங்களுக்குள்ள ஒரு சில பாதிப்புகளுக்குள்ள நம்மளை அனுமதிப்பார். அப்படி போகும்போதுதான் நம்ம என்ன ஆகணும்னா, தேவன் நமக்கு சொல்றாரு, நீங்கள் அவர்களுடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்கள் வரும்போது நீங்க கலங்காமலும் இருங்க. அப்ப முதல் நம்மளை எதிர்க்கிற ஒரு விரோதி பயம். அப்ப இந்த பயம் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம என்ன காரியம் செய்யறோம்? முதல் முதல் மனிதன் பாவம் செஞ்ச உடனே அவனுக்குள்ள வந்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, முதல் முதல் பயம்ங்கிற வார்த்தையே எங்க வந்திருக்குங்க வேதத்துல? ஆதியாகமம் 3 வந்திருக்கு இல்லைங்களா. நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமம் 3 எடுத்துட்டீங்கன்னா வசனம் சொல்லி வாசிக்கலாம். அப்ப முதல் முதல் வேதத்துல பயம்ங்கிற வார்த்தையே எங்க வந்திருக்குன்னா இந்த 3 வந்திருக்கு. அப்ப முதல் முதல் பாவம் செஞ்ச உடனே மனுஷனுக்குள்ள வந்தது பயம். பயம் அப்ப இன்னைக்கு நம்மள பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு காரியம், பயங்கரமான ஒரு விரோதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயம். அப்ப மனுஷர்களுடைய நிந்தனை, என்ன இப்படி எல்லாம் சொல்லிருவாங்களே, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே, எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிடுவாங்களோ, வேலை ஸ்தலத்துல ஒரு சில பயமூட்டக்கூடிய காரியங்கள் நம்முடைய வரலாம், நம்முடைய சொந்தக்காரங்க மத்தியில பயமூட்டக்கூடிய காரியங்கள் வரலாம். ஆனா நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பயப்பட வேண்டியது ஒரே ஒருத்தருக்கு தான், தேவனுக்கு மாத்திரம்தான். ஒருத்தர் ரொம்ப பயந்தாரு, பயந்ததுனால தேவன் அப்படி சொன்னாரு, நீ இப்ப எனக்கு பயப்படுறவர்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை குறிச்சு சொன்னார். யாரை குறிச்சுங்க? ஏதாவது ஒரு கெஸ்ஸிங். தேவன் ஒருத்தருக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு, அந்த டெஸ்ட்ல வந்து அவர் ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்ச பின்னாடி தேவன் சொல்றாரு, இப்ப நீ எனக்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரா இருக்கலாம்? ஆதாம், யோபு, அப்புறம் யாக்கோபு, எப்படியும் ஒரு 10-15 பேர் சொன்னோம்னா கண்டிப்பா அதுல ஒருத்தர் இருந்துறாரு இல்லைங்களா. நம்ம வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:12 வசனம்.
பிள்ளையாடான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை
பாருங்க, தேவனே சொல்றாரு, நீ உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு விலையேற பெற்ற காரியம் ஆபிரகாம் கூட இருந்துச்சு. 100 வயசு கழிச்சு கிடைச்சிருக்கிற விலை மதிக்க முடியாத சொத்து ஈசாக். இப்ப இந்த சொத்தை தேவன் கண்ணு வைக்கிறாரு, சொல்றாரு இதை எனக்காக விடுறதுக்கு நீ தயாரா அப்படின்னா, இது என்ன பெரிய சொத்து உங்களை விட, இப்ப சொல்லுங்க இதை தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா, பலி செலுத்திருக்க வந்துட்டார். ஐயோ என் பிள்ளையா, வேற எதையாவது கேளுங்க, இதை மட்டும் கேட்டுறாதீங்க, ஏன்னா இது நீங்களே கொடுத்தது, கொடுத்த தேவன் நீங்க பறிப்பீரோ அப்படின்னு சொல்லி அங்க நியாயம் பேசிக்கிட்டு இருக்கல. சொன்ன உடனே ரைட் ஓகே. அப்ப இன்னைக்கு ஈசாக்கு போல நமக்கு விலை மதிக்க முடியாத ரொம்ப சொத்தா கருதப்படுகிற ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஈசாக்கு நமக்குள்ள இருக்கும், பையனாவே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஏதோ ஒரு ஈசாக்கு நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும், அது ரொம்ப காலம் கழிச்சு கிடைச்சதா கூட இருக்கலாம். தேவன் சொல்றாரு இதை எனக்காக விடுறதுக்கு நீ தயாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஈசாக்கு என்ன சொல்றாங்க, ஓ ரெடி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்ப நீ எனக்கு பயப்படுறவரு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், உண்மையா பயப்படுகிற ஒரு பயம். அப்ப தேவனுடைய காரியம் உலக பிரகாரமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆவிக்குரிய காரியமாவே இருக்கலாம், ஆனா தேவனுடைய மனசை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்துச்சுன்னா, எதுனாலும் சரியாண்டவரை தூக்கி போடுறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி, அதை பலி செலுத்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, அப்பதான் நம்ம உண்மையிலேயே தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களா நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த முதல் விரோதி யாருங்க, ஏத்திய இவரை நம்ம ஜெயிச்சிட்டோமா, இந்த விரோதி கூட இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோமா, இல்ல பிரதர் அது ஒண்ணு மட்டும் இன்னமும் கொஞ்சம் இடிச்சுட்டு தான் இருக்குது, நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கோமா, இல்ல பிரதர் அதெல்லாம் ஜெயிச்சு எப்பவும் முடிச்சாச்சே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோமா, இன்னும் நீ ஏத்தியருக்கு இடம் கொடுத்து வச்சிட்டு இருக்கிய உள்ளத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஏத்தியரை எங்கேயாவது ஒரு மூலையில வச்சிட்டு இருக்கோமா, நம்மளை நாம ஆராய்ச்சி பார்ப்போம். அடுத்த விரோதிக்கு நம்ம போயிடலாம், இரண்டாவது விரோதி. ரொம்ப மெதுவா தான் எடுப்பேன், ஏன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. பொதுவா கன்வென்ஷன் அப்படின்னாலே முக்காலவர் ஆன உடனே பிரதர்ஸ் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க, வாட்செல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, டப்பு டப்புனு முடிக்கணும். இப்ப இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. எவ்வளவு நேரம் சொல்லிருங்க பிரதர், இல்லைன்னா கையை தூக்கிறீங்கன்னு நிறுத்திடுறேன். இப்ப ரெண்டாவது விரோதிக்கு போயிடலாம். ரெண்டாவது விரோதி யாருங்க, கிர்காசியர். அப்ப கிர்காசியர்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவங்களுடைய சுபாவம் அவங்க இருக்கிற இடத்தை பத்தி அங்க போட்டிருக்கு, களிமண் பூமியில் வாழ்பவர்கள். அப்புறம் நீங்களே படிக்கலாம் அங்க இருக்கு இல்லைங்களா, களிமண் பூமியில் குடியிருப்பவர்கள், களிமண் பூமியில் வீட்டை கட்டுவார்கள், எல்லாம் ஒரே விஷயம் தான். அது மொத்தம் அவங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்களுடைய குடியிருப்போ களிமண் பூமியில் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிர்காசியர் சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல போடுற ரொம்ப ரொம்ப மோசமான அஸ்திபாரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நம்முடைய அஸ்திபாரத்தை எங்க போடுறோம், ஏன்னா இவங்க வீட்டை கட்டுறாங்கன்னா அஸ்திபாரத்தை எங்க போடுறாங்கன்னா களிமண் மேல போடுறாங்க. பொதுவா தேவனுடைய பிள்ளைகள் அஸ்திபாரத்தை எங்க போடணுங்க, கண்மலையின் மேல் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. கண்மலையின் மேல் போட்ட மனுஷனை தான் புத்தியுள்ள மனுஷன் கூட வேதம் சொல்லுது. அப்ப நம்மளுடைய அஸ்திபாரத்தை கண்மலையின் மேல் போடணும், ஆனா அந்த கிர்காசியர் என்ன பண்ணுவாங்கன்னா களிமண் மேல போட்டுருவாங்க. பார்க்க கல்லு மாதிரி இருக்கும் ஆனா கல்லு கிடையாது. இப்படி ஒரு மோசமான அஸ்திபாரம் அந்த ரெண்டாவது விரோதி. அப்ப அது என்ன அது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு காலத்துல நம்ம வந்து தேவனுடைய இந்த மாபெரும் திட்டங்களை சத்தியங்களை தெரிந்து கொள்ள முடியாதபடி என்ன ஆயிருந்துச்சுன்னா, நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்துச்சு, நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்ததுனால இந்த மேலான சத்தியங்களை தெரிஞ்சுக்க முடியாம நம்ம இருந்தோம். ஆனால் தேவனுடைய மிகுந்த கிருபையில நாம இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அழைப்பெல்லாம் கேட்டு சத்தியத்துக்குள்ள வந்து இன்னைக்கு உடன்படிக்கலாம் செஞ்சிட்டோம். உடனே சாத்தான் அவருடைய தாக்குதலை நிறுத்திடுறாரா அப்படின்னா, அதுக்கப்புறம் சாத்தான் தாக்குதலை நிறுத்துறதுல அடுத்த தாக்குதலை வைக்கிறாரு. ரைட்டு, சத்தியம்லாம் ஃபாலோ கிளாஸ் 53 கிளாஸ் கேட்டியா, ஆ கேட்டேன், எங்க வரிசையா கிளாஸ் பேர சொல்லு அப்படின்னா, எடுத்த உடனே ஈடுபலி, அப்புறம் மகா பரிசுத்தமான விசுவாசம், ஏன் தேவன் தீமையை அனுமதித்தார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், திக்க ஆரம்பிச்சிடும். சரி பரவாயில்ல, பேரெல்லாம் மறந்தா பரவாயில்ல, அதுல கேட்ட சத்தியங்களை நாம இருக்கா, ஓ நல்லா இருக்கு, ஆ எல்லாம் கேட்டிருக்கேன், சரி பரவாயில்ல, ரைட் உடன்படிக்கை செஞ்சிடறீங்களா, ரைட் ஓகே உடன்படிக்கை வந்து உட்கார்ந்த சரிங்களா. அடுத்து சாத்தான் அவருடைய தாக்குதல ஆரம்பிக்கிறார், ரெண்டாவது தாக்குதல் என்ன அப்படின்னா, வாங்க உட்காருங்க கேளுங்க, ஆனா கதவை தாண்டின உடனே என்ன நீங்க கேட்டீங்களோ அதை என்ன பண்ணிருங்க, மறந்துருங்க. என்ன பிரதர் சத்தியம்? ஆமா பிரதர், அந்த பிரதர் தான் வந்தாங்க, இந்த பிரதர் தான் வந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரதர், அப்பா ரொம்ப உணர்வா இருந்துச்சு பிரதர், எல்லாம் சொல்லுவோம். ஆனா என்ன சத்தியம் அப்படின்னு கேட்டா, முடிஞ்சா ஒரு வாரம் சொல்லுவோம், அடுத்த வாரம் என்ன ஆயிடும்னா மறந்துடும். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், போயிட்டு ரொம்ப வைராக்கியமா பேசிட்டு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு பிரதர் போன் பண்ணார், போன் பண்ணி பிரதர் உங்க பேர் சந்திரன் தான். ஆமா அப்படின்னு நான் உடனே மனசு நினைச்சிட்டேன், ஓ நம்ம பேசின சத்தியம் ஏதோ ரொம்ப உணர்த்தப்பட்டு பிரதர் போன் பண்றாரு அப்படின்னு சொல்லி, பிரதர் நீங்க வந்திருக்கீங்களா இங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமா வந்திருக்கேன், நான் குறிப்பு சொன்னனாலும் அவரும் அங்க வந்திருக்கிறார். அப்ப எல்லாம் வந்த பின்னாடி அப்புறம் நான் சொன்னேன், அன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் கவனிச்சிங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டார். சப்ஜெக்டா? ஆமா கேட்டேன். என்ன சொல்லிட்டு பிரதர்? அது ஞாபகம் இல்லையே. பேசினவங்களாவது ஞாபகம் இருக்காங்களா? இல்லையே. அவர் வேற எதுக்கு எனக்கு போன் பண்ணிருக்காரு? நான் தான் என்னவோ மனசுக்குள்ள ரொம்ப இதா நினைச்சுக்கிட்டு அவர் என்ன சப்ஜெக்ட் கேட்டிருப்பாரு அப்படி இப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்டா, அவர் அங்க வந்ததுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல, அவர் இருந்ததுக்கும் சம்பந்தம் இல்ல, கடைசியில் அவர் கேட்டதுக்கும் சம்பந்தம் இல்ல, என யாருன்னே அவருக்கு தெரியல, அந்த அளவுக்கு சப்ஜெக்ட். அப்ப என்னன்னா, வர வேண்டியது உட்கார வேண்டியது எந்திரிச்சு போக வேண்டியதே தவிர உள்ள போறதுக்கு என்ன பண்ண விடுறதே இல்லைங்க. அதான் நம்ம அந்த விதைகள் விதைப்ப ஒரு இதுல நம்ம கேக்குறோம் இல்லைங்களா. அப்ப வெளியே போன உடனே வழியில விதைக்கப்பட்டது, வந்த உடனே ஆகாயத்து பறவை என்ன பண்ணிருங்க, விதையை கவிட்டு போயிடும். அப்ப என்ன ஆகுனா, என்ன நம்ம வந்தோம், எதுக்கு வந்தோம், என்ன உட்கார்ந்தோம், என்ன சத்தியம் கேட்டோம், எதையுமே அவ கவனிக்க விடுறது இல்ல. ஒரு நம்மள என்ன பண்றதுன்னா, கர்த்தருக்கு நீங்க ரொம்ப பிரியமானவங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி நம்மளை ரெஸ்ட் எடுக்க வச்சு நம்ம கூட்டிட்டு போயிட வேண்டியது. பாருங்க, உலக பிரகாரமான காரியங்களுக்கு 12 மணி நேரம்ல 24 மணி நேரம் முடிச்சிருப்போம். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒருவர் வர்றதுக்குள்ளயே நம்மளால என்னால முடியாது. இது சாத்தான் கொடுக்கற ரெண்டாவது தாக்குதல். என்ன பண்ண முடியாதுன்னா, தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கவே விட விடுறது இல்ல. அப்படியே கவனிச்சிட்டாலும் என்ன பண்றது அப்படின்னா, வெளியில போனோம்னு மறக்க செய்யறது. அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னா, மறக்க அப்படியும் மறக்காம கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா உலக கவலைகள் அந்தந்த கவலைகளை கொடுத்து என்ன பண்றதுன்னா, சத்தியத்தை நம்மளை விட்டு வெளியில தூக்கி போட்டுறோம். அப்ப இந்த தாக்குதல் நம்ம கிட்ட இருக்கா? இந்த தாக்குதல்ல என்னைக்காவது நம்ம அடிபட்டு இருக்கோமா? இதுக்குத்தானே நம்ம ஜாஸ்தி அடிபட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்ப பார்க்கும் போது அந்த இரண்டாவது விரோதி என்னன்னா, தேவனுடைய அஸ்திபாரம், அதாவது தேவனுடைய வார்த்தை, அதுலதான் நம்முடைய அஸ்திபாரம் கட்டப்படுது. அதையே என்ன பண்ணிடுறதுன்னா, தகர்த்துறது. வசனம் நம்ம வாசிக்கலாம், லூக்கா 6:48-49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அதுதான் அந்த களிமண் மேல வீடு கட்டுறது. மணல் மேல நீங்க கூட சொல்லியிருக்கு, நம்ம இங்க இதுக்கு தகுந்தாப்புல நம்ம எடுக்கும் போது களிமண் மேல வீடு கட்டுறது. அப்ப என்னன்னா, என் வார்த்தைகளை கேட்கிறாங்க ரொம்ப சந்தோஷம், ஆனா அவைகளின்படி என்ன பண்றது இல்ல, செய்கிறது இல்ல. அப்ப எவ்வளவோ தேவனுடைய வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம், ஆனா எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை செய்யணுங்கிற உற்சாகத்தை நாம பெற்றிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்திருக்கிறோம். இதுக்கு நம்ம அடிக்கடி பார்க்கிற ஒரு நல்ல உதாரணம் தான், மறுபடியும் நம்ம பார்ப்போம், அது தப்பே இல்லை. ஏன்னா இந்த உதாரணங்கள் நமக்கு ரொம்ப அவசியமானது. நாம வாசிக்கலாம் எசேக்கியேல் 33:30 வாசிக்கலாம். உன் ஜனத்தின் புத்திரர், பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் சுவர் ஓரத்துல வீட்டு வாசல்ல அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து பேசி என்ன பண்றாங்களா, சகோதரனோட சகோதரன் சகோதரியோட சகோதரி சொல்லி சுவர் ஓரங்களில் வீட்டு வாசல்கள் எல்லாம் பேசி என்ன பண்றாங்களா, வாசிங்க பாருங்க. ஜனங்கள் கூடி வருகிற ஒரு வழக்கம், ஒன்னு அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், இல்ல வேற வேத பாட வகுப்புகள் நடக்கிற நாட்களா இருக்கலாம், கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக தேவன் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் போல வந்து உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். இதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா, ஏதாவது தப்பு இருக்குங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அவங்களுக்குள்ள இருந்த வாஞ்சியை தவறா இல்ல இல்லைங்களா? நம்ம தேவனுடைய வார்த்தையை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சகோதரி சகோதரிய அதுக்காக தயார்படுத்தினது தப்பா இல்ல இல்லைங்களா. எப்படி கஷ்டப்பட்டாவது அஞ்சு பத்து செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்ல பிரதர், நம்ம போய் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு இவங்க அவ்வளவு முயற்சி எடுத்தது தவறா? இல்ல, வந்தது தவறா, உட்கார்ந்தது தவறா? உட்கார்ந்தப்ப தேவன் சொல்றாரு, பாக்குறதுக்கு அவங்க யார் கூடவே இருக்காங்க, யார் கூடவே இருக்காங்க, என்னுடைய ஜனங்கள் போல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எதுல ஏதாவது தவறு இருக்கா? இதுவரைக்கும் எல்லாம் சரிதான். இதுக்கப்புறம் வாசிங்க, ஆனாலும் சுவர் ஓரத்துல பேசி இருந்தாலும், வாசல்ல பேசி இருந்தாலும், சகோதரன் சகோதரி பேசி இருந்தாலும், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும், என் உட்கார்ந்து இருந்தாலும், என்னோட ஜனங்கள் போலவே உட்கார்ந்து என்னுடைய வார்த்தையை கேட்டாலும், எல்லாம் சரிதான், ஆனா அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. வர்றாங்கப்பா, உட்கார்றாங்கப்பா, தேவனுடைய வார்த்தை தான் சொல்லி எசேக்கியேல் உம்முடைய வார்த்தையை கேட்டு போறாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைய பார்க்கிறேன், கேட்ட வார்த்தைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அப்புறம் அவர்கள் இருதயத்தை நான் கவனிச்சு பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த பிசினஸ்ல அவ்வளவு ஒண்ணும் வருமானம் வர மாதிரி தெரியல, அதனால நம்ம பிசினஸ் இன்னும் கொஞ்சம் மாத்தி பார்க்கலாமே. இதுல நமக்கு அவ்வளவு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் வேற டெவலப் பண்ணோம்னா பக்கத்து வீட்டுக்காரனை விட இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கி போட்டுடலாமே, சரிங்களா? அவனுக்கு அதெல்லாம் இருக்குது, நமக்கு இதெல்லாம் இல்லையே. இப்படி எல்லாம் என்ன யோசிக்கிறாங்களா? அவர்களுடைய இருதயமும் பொருளாசையை பின்பற்றி போகிறது. தேவன் அந்த இருதயத்தை கவனிச்சு பாக்குறாரு. தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனா அதுக்கு நடுங்கல, அந்த வார்த்தையின்படி கொஞ்சமாச்சும் நடக்கலாமேங்கிற முயற்சி எடுக்கல. அவங்களுடைய இருதயம் எல்லாம் என்னதான் ஆயிட்டு இருக்குன்னா, பொருளாசைய பொருளாசைய பொருளாசையவே தான் பின்பற்றி போகுது. பைக் வச்சிருந்தா மைண்டு எது மேலேயே தான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு பைக் மேல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சரிதான், கார் மேல போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. சைக்கிள் வச்சுக்கிட்டு இருந்தா மைண்டு பூரா எது மேலேயே தான் இருக்குது, பைக் மேலேயே தான் இருக்கு. நமக்கு சைக்கிள் இருக்கே, கத்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம்னு சொல்லி போறது இல்ல. அடையே அவன் பைக்ல ரொம்ப வேகமா போயிட்டான், மைண்டு பூரா பைக் மேலதான் இருக்கு. பைக்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு மைண்டு பூரா கார் மேலதான் இருக்கு. கார்ல போயிட்டு இருக்கவங்களுடைய மைண்டு பூரா என்ன இருக்குன்னா, இப்போது லேட்டஸ்ட் மாடல், அது மேலதான் மைண்டு போயிட்டு இருக்கு. அவர்கள் இருதயமும் பொருளாசையை பின்பற்றி போகிறது. அப்ப பார்க்கும் போது நம்மை தாக்குகிற இரண்டாவது விரோதி என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்க வச்சு அது மாதிரி நடக்க விடாம பண்றது. இதுவும் கூட அன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நடந்தது நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? அதான் யாக்கோபு சொல்லும் போது, யாக்கோபு 1:22 பாத்தீங்களா, நீங்க உங்களை ஏமாத்திக்காம, நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு, அப்ப திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்னு சொல்லி நல்ல ஒரு ஓமைய கீழே கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாசிங்க கீழே, கண்ணாடியில முகத்தை பாக்குற மனுஷனுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு வசனம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அது மாதிரி செய்யாதவங்களுக்கு. காலையில எந்திரிச்ச உடனே முதலாவது நம்ம எதை பாக்குறோம், போன உடனே அந்த கண்ணாடியை பார்த்து கண்ணெல்லாம் தொடச்சி முடியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் வெளியிலே வரோம். இல்லன்னா வேற யாரோ பார்த்தா என்ன ஆயிடுவாங்க, அது நமக்கு தெரியல, சரிங்களா? அதான் செஞ்சுட்டு வரோம். அப்ப பாத்துட்டோம், இனி நைட்டு தூங்கும் போது பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோமா? வீட்டுல எல்லா ரூம்லயும் ஒவ்வொன்று வச்சுக்கிறோம், பத்தாவதுக்கு பர்ஸ்ல வேற சின்னதா வச்சுக்கிறோம் இல்லைங்களா. எங்கெங்க கண்ணாடிய பிட் பண்ண முடியுமோ அங்கங்க எல்லாம் கண்ணாடிய பிட் பண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்ப்போம், சுமார் குறைஞ்சது ஒரு 10-15 தடவை பாத்துருவோம். ஏன் அப்படின்னா, காலையில பார்த்த முகம் கிச்சனுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மறந்துருது எப்படி இருந்துச்சுன்னு, மறுபடியும் ஒரு தடவை பாத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பெட்ரூமுக்கு போயிட்டு அங்க துணிகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வர்றதுக்குள்ள முகம் மறந்து போகுது, வர்ற வழியில அப்படியே ஒரு பார்வை பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா, பார்த்த முகம் மைண்ட்ல இருக்கிறது இல்ல, உடனே மறந்து போகுது. இப்படிதான் திருவசனத்தை கேட்கிறோம், ஆனா உள்ள கொண்டு போறது இல்ல. என்ன கேட்டோம்னு உடனே மறந்து போயிடும். உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடறது அப்படின்னா, மறுபடியும் கேட்டா கொஞ்சம் ஞாபகம் வரும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லிடுவோம், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பிரதர், ஏன்னா தேவன் எங்களை எல்லாம் குறிச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்களாம் என்ன பானை, ஓட்டப்பானை. அதனால எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் தண்ணி நிக்காது பிரதர், அது போய்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்றது, நாங்க பழகினோம். ஆனா தேவன் சொல்றாரு, இது உங்களை தாக்குகிற ஒரு விரோதி, இந்த விரோதிக்கு நீங்க இடம் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் இந்த விரோதி உங்களுக்கு கண்ணியா மாறிடும். என்னதான் நீங்க சத்தியம் கேட்டாலும் அந்த சத்தியம் உங்க இருதயத்துக்குள்ள போகல அப்படின்னா நீங்க வந்ததும் வேஸ்ட், உடன்படிக்கை செஞ்சதும் வேஸ்ட், ஜீவிக்கிறதும் வேஸ்ட் ஆயிடும். அதனால தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அது ஒரு பெரிய வஞ்சனை. ஏவாள் சொன்னாங்க, சர்வம் என்னை வஞ்சித்தது. இது ஒரு மிகப்பெரிய சாத்தான் கொடுக்கிற வஞ்சனை. அதனால இந்த விரோதியை ஜெயிக்கிறதுக்கும் நீங்க வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய அஸ்திபாரத்தை தேவனுடைய வார்த்தையின் பேரில் போடுகிறவர்களா இருக்கணும், அதிலேயே நம்ம கட்டப்படுகிறவர்களாக, அதிலேயே வளர்கிறவர்களாக இருக்கணும். அப்ப நம்முடைய வளர்ச்சி தேவனுடைய வார்த்தையினால கொஞ்சம் 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 கொஞ்சமா நாம் தேவனுக்குள்ள வளர்கிறவர்களா நம்ம காணப்படணும். இந்த விரோதியை நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோமா? அப்ப முதலாவது பார்த்தோம் பயம்ங்கிற விரோதி. அந்த பயங்கிற விரோதி எந்தெந்த வகையிலாம் நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த விரோதியை நம்ம ஜெயிச்சிருக்கோமா? அடுத்த விரோதி தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்க வச்சு, நல்லா பேச வச்சு, நல்லா எழுத வச்சு, எல்லாம் செய்ய வச்சுட்டு ஆனா அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க விடாம நம்மளை வஞ்சிச்சிட ஒரு விரோதி. ஏகோபத்திர திடீர்னு வரும் அந்த கண்ணி, இந்த பிரதர் அப்படி விழுந்துட்டாரு, இந்த பிரதர் அப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கண்ணி வந்து வெடிக்கும் பொழுதுதான் நம்முடைய சுயரூபம் என்னங்கிறதே தெரிஞ்சு போயிடும். அப்ப ரெண்டாவது விரோதி தேவனுடைய வார்த்தையின்படி நம்மளை நடக்க விடாமல் தடை செய்கிற விரோதி. மூணாவது விரோதியை நம்ம பார்க்கிறோம். மூணாவது விரோதி யாருங்க? எமோரியர். அப்ப எமோரியர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மிகவும் பிரபலமானவர்கள். நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி சந்திச்ச அந்த ரெண்டு விரோதிகளை சந்திக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அவங்க படிச்சவங்கனாலும் சரி, படிக்காதவங்கனாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விரோதி. இந்த விரோதியை தாண்டி ஒருத்தர் தேவனுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். அப்ப இந்த விரோதிகளுடைய பேரினுடைய அர்த்தம் என்னங்க? மிகவும் பிரபலமானவர்கள், மிகுந்த பெருமை கொண்டவர்கள். இல்ல பிரதர், இப்ப எல்லாம் எனக்கு வந்து அந்த பெருமையெல்லாம் கிடையாதுங்க, நான் ஆண்டவருக்கு நல்லா வந்துட்டேன். அங்கேயே வந்துடும் பெருமை. ஃபாலோ கிளாஸ் கேட்கும் போதே வந்துடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேத காமத்தை முறைப்படி கற்றுக்கொள்வது எப்படின்னு கேட்டுட்டு வெளியில போன உடனே மற்ற சத்தியம் தெரியாத அந்த மற்ற சகோதர கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை பார்த்த உடனே இவங்கெல்லாம் இருக்கானே, எவ்வளோ பெரிய சத்தியம் நம்ம கேட்டுட்டோம், இவங்களுக்குலாம் என்ன சத்தியமே தெரியல, என்ன இவங்களுக்குலாம் கிறிஸ்தவனுங்க, உடனே நமக்குள்ள வந்துடும் சத்தியம் கேட்ட உடனேயே ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள வந்துடும் பாருங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விரோதி. இது வந்து ஆவிக்குரிய ரீதியான ஒரு பெருமை, சரிங்களா? சத்தியம் அதிகம் அழிஞ்சு கொண்டாலோ, நல்லா தேவ செய்தியை கொடுத்துட்டாலோ, வசனம் சொன்ன உடனே எடுத்து வாசிச்சுட்டா கூட என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு வகையில உற்சாகம் நல்லது, ஆனா இது இன்னொரு வகையில மறைமுகமா நம்மளை தாக்கும், பெருமை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தாக்கும். ஏன் அப்படின்னா சாத்தான் வந்து தேவனுடைய பிள்ளையா இருந்தார். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் சாத்தான் வந்து தேவனுடைய பிள்ளையா இருந்தார். அவர் அந்த பிள்ளைங்கிற நிலைமையிலிருந்து அவரை கீழே தள்ளின ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பெருமை. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா வந்திருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைங்கிற இடத்த விட்டு நம்மளை கீழே தள்ளுறதுக்கு சாத்தான் தாக்குகிற மிகப்பெரிய ஒரு விரோதி என்ன அப்படின்னா இந்த பெருமை. இந்த பெருமையை உள்ளத்துக்குள்ள கொடுத்துட்டாலே தேவனுடைய கிருபையினாலதான் நம்ம இன்னைக்கு ஜீவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டே இருக்கிறோம். இந்த கிருபைனால தான் நம்ம ஜீவிச்சுக்கிட்டே இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம என்னைக்கோ செத்துருப்போம். அப்ப இந்த கிருபைய நம்ம மேல, இந்த கிருபை நம்ம மேல வர்றதுக்கு சாத்தான் ஏற்படுத்துகிற ஒரு தடை என்னன்னா, நமக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னு தேவனுடைய கிருபை அங்க வர்றது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஏன் அப்படின்னா பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்படிங்கும் போது கிருபை நமக்குள்ள வர்றதுனால தான் நம்ம நிக்க முடிஞ்சுட்டே இருக்கு. இந்த கிருபை நமக்குள்ள வர முடியாதபடி தடை செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா பெருமை. அப்ப இந்த பெருமை நமக்குள்ள வந்துடும், அது ஆவிக்குரிய ரீதியாவும் வரும், உலக பிரகாரமா வரும். இன்னைக்கு உலக பிரகாரமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெருமையை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெருமை பிடிச்சாள் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன விட்டா யாருக்கா, எனக்கு எல்லாம் தெரியும்ல, என்ன இல்லாம அவங்க எதுவும் செஞ்சிருவாங்களா, என்ன இல்லாம அங்க ஏதாவது காரியம் நடத்துருமா, பாக்குறோம் இல்லைங்களா அரசியல்வாதிகள்ல, என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, இவங்க இல்லாம அவர் ஆட்சி அமைச்சிருவாரா, இதான் இன்னைக்கு உலக பிரகாரமான ஒரு பெருமை. இது இப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதி அவங்க, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட்டா யாரும் ஒண்ணும் இல்ல, அதாவது என்னால முடியும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது தான் என்னதுங்க பெருமை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப என்னால முடியும், அது நம்ம தேவனுக்குள்ள வைக்கிற விசுவாசம். ஆனா என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் ஆவிக்குரிய பெருமை. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்குள்ள வளர்ந்து வருகிற பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விரோதி, மூன்றாவது விரோதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த பெருமை. அப்ப மனமேட்டிமைங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது மனமேட்டிமையா, அது உடனே என்ன ஆகுமா, எனவே மற்றவர்களை மதிக்காதான், இதுதான் அகந்தை பாருங்க. அப்ப எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கும் போதே பெருமை வந்துடும், உடனே அதோட சேர்ந்து அகந்தம் வந்துருமா. என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா உடனே மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணதுங்களா, அது மதிக்காதுங்களா. அப்ப தாழ்மை அப்படிங்கிறது எப்படி நமக்குள்ள இருக்கும், ரொம்ப கீழே குனிஞ்சி பிரதர் வணக்கம், பிரதர் சிஸ்டர் வணக்கம், சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, இதுதான் தாழ்மையா அப்படின்னா. நமக்குள்ள பெருமை இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்றாங்க பாருங்க, ஒரு சில நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள காரியங்கள். நீங்க செல்லும் இடங்களில் மற்றவர்களை விட உங்களை கொஞ்சம் உயர்வாக எண்ணி நடத்தாவிட்டால் மன கஷ்டம் அடைகிறீர்களோ. இது நமக்குள்ள இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு அஞ்சாறு பேர் போறோம், அதுல எல்லாரையும் விட நம்மளை ஒரு விசேஷித்த கவனிப்போ அவங்க பார்க்கணும், கவனிக்கணும், விசாரிக்கணும். அப்படி இல்லை எல்லாரையும் போல நம்மளையும் பார்த்து பேசி போயிட்டாங்க அப்படின்னா நமக்குள்ள மன கஷ்டம் வருதா, அப்படின்னா நமக்குள்ள பெருமை உருவாகுது, பெருமை அதோட வைரஸ் அங்க வந்துடுச்சு அப்படிங்கறது கவனமா இருக்கணும். ஆமா. அடுத்து மற்றவர்கள் பார்க்கும் பார்க்காதது போல போகும்போது மனம் குமுறுகிறீர்களோ. எல்லாருமே இந்த விரோதியை சந்திச்சுதான் இருக்கணும், எனக்கு அப்படியெல்லாம் ஆகவே இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பெருமை, சரிங்களா. அப்ப இந்த குமுறுதல் நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்குள்ள அந்த வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்மை மதிக்காதவர்களை நாம் ஏன் மதிக்க வேண்டும், அவர் என்ன பார்த்தா வணக்கம் சொல்றது இல்ல, நான் மட்டும் எதுக்கு அவரை பார்த்தா பார்த்தா வணக்கம் சொல்லிட்டு போகணும், நான் என்ன அவ்வளவு கேவலமா, சரிங்களா. இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வந்துச்சுன்னா அப்ப நமக்குள்ள அந்த பெருமைங்கிற எண்ணம் இருக்குங்களாம். அடுத்து சாதாரண நிலையில் உள்ளவர்களை சாதாரணமாக எண்ணுகிறீர்களா, அவர் இப்ப வந்த பிரதர் அவர்கிட்ட போயிட்டு என்ன டைம் வேஸ்ட் பண்றது, அவரை பார்த்து என்ன பேசுறோம், ஐயோ இவர் மெசேஜ் கொடுக்குற பிரதர் இவர்கிட்ட நல்லா பேசணும். அப்ப இந்த மாதிரி சாதாரணமான ஆளுங்களை சாதாரணமாகவும், நம்ம மைண்ட்ல உயர்வா நினைக்கிற ஆளுங்களை ரொம்ப உயர்வாகவும் நினைக்கிறோமா, அப்படி ஏதாவது ஒரு நினப்பு நமக்குள்ள இருந்தா கூட அதுவும் கூட பெருமையின் சாயலாமா. அடுத்து நாம் சொல்வதே சரி, அதுக்கு மத்தவங்க ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவானா கூட அப்பையும் கூட நம்ம இந்த பெருமை கூட என்ன ஆகிட்டு இருக்கோமா, லிங்க் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:16. உங்களையே புத்திமான்கள் என்று என்ன, அதான் அது எதனால வருது அப்படின்னா, நான் சொல்றதுதான் சரி, நான் ஒன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு விரோதமா யாரும் எதுவும் பேசக்கூடாது. இது மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்குள்ள பெருமை இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாமா. ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பான். வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் வித்தியாசம் இருக்கு, மறுபடி சொல்லணுமா, ஏன்னா மத்தியானம் சாப்பிட போறீங்க, அதனால நம்ம வெறுப்புக்கும் அருவறுப்புக்கும் வித்தியாசம் சொன்னேன்னு வைங்க, அப்புறம் மத்தியானம் சாப்பிட முடியாது தெரியுமா, எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் இல்லைங்களா, வெறுப்புனா என்ன அருவறுப்புனா என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அருவறுப்பு தான் தேவன் மனமேட்டி உண்மை உள்ளவங்களை பார்க்கும்போது அவருடைய மைண்ட்ல வர்றது, அந்த மாதிரி ஒரு அருவறுப்பு வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நீதிமொழிகள் 18:12. அப்போ நமக்கு அழிவு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்குள்ள உருவாகும் ஒரு குண லட்சணம் என்ன அப்படின்னா அந்த அகந்தை, மனமேட்டிமை, பெருமை. அப்ப அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். அப்போ தேவன் உன்னை மேன்மைப்படுத்தணும்னா எந்த அளவுக்கு உன்னை நீ தாழ்த்துகிறையோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார்னு வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப பார்க்கும்போது பாருங்க, நல்லா பிரதர்ஸ் தான் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பொருளை மேல வைக்கணும்னா என்ன பண்ணுங்க, நம்ம கையில என்ன பண்ணுங்க, அப்படி எடுத்து மேல வைக்கணும். அப்ப அது எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி 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 வளர்ச்சியா போய் என்ன பண்ணுவோம், மேல வைக்கணும். அதே நேரத்துல ஒரு பொருளை நல்லா கீழே போட்டு நல்லா சுக்கு நூறா உடைக்கணும்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவோம், கைய இப்படி உடைச்சா போயிடுப்பான், என்ன பண்ணுவாங்க, சுக்குநூறா உடைக்கணும்னா அதுக்கும் கூட என்ன பண்ணுவோம், கைய நல்லா தூக்கிதான் என்ன பண்ணுவோம், அப்புறம் கீழே தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அதுக்கும் கூட கை என்ன ஆகும், தூக்கப்படும். உடனே இந்த பொருள் அந்த கைய தூக்கி அப்படியே மேல வச்சதுனால இந்த கையும் கூட தூக்கிட்டு போறதுனால எங்கதான் போய் இருக்க போகுது, மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட கூடாது. சடால்னு என்ன ஆகும், இருக்கிற இடம் தெரியாம தெரிச்சு போயிடும் இல்லைங்களா. அப்ப ரெண்டுமே மேல போற நிலைமை தான், ஆனா ஒரு நிலைமை அதான், அதாவது என்னது, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். அப்படின்னா அந்த பெருமையில என்ன ஆயிடுமா, உச்சத்துக்கு போயிடுமா, திடீர்னு பார்த்தா நொறுக்கப்பட்டு போயிடுமா. அதுக்கும் கூட ஒரு பொருளை மேல தூக்குறாங்க. அதே நேரத்தில் உயரத்துல அந்த பொருளை கொண்டு போய் வைக்கணும்னாலும் என்ன பண்றாங்கன்னா மேல கொண்டு போறாங்க. அப்ப பார்க்கும்போது பெருமை அப்படிங்கிறது நாம் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு விரோதி. இந்த விரோதியை கண்டிப்பா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில, அதை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, வயதானவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, இல்லையா, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விரோதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த பெருமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விரோதியும் நாம வந்து ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கணும். பிரதர் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லிருங்க. மணி 11:25, 11:30 முடிச்சிடலாமா? 11:30 ரைட். அப்ப நம்ம இங்க பார்க்கும் போது இந்த மூன்று விரோதிகளை நம்ம பார்த்தோம். அப்ப முதலாவது விரோதி, அந்த நான் சொன்ன பிரதர் மாதிரி ஆயிடாதீங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன பரவாயில்ல, இந்த தேவனுடைய வார்த்தையாவது மைண்ட்ல வைக்கணும் இல்லைங்களா. அப்ப நாம சந்திக்கிற முதல் விரோதி யாருங்க, பயம். ரெண்டாவது விரோதி சொல்லுங்க, இருங்க பார்த்து சொல்லிடுறேன் அப்படிங்கிறீங்களா, சரி பார்த்து சொல்லுங்க. ரெண்டாவது விரோதி என்னது, அஸ்திபாரம், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற காரியம். மூன்றாவது விரோதி பெருமை. இது நம்ம நிறைய சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருக்கோம், பிரதர்ஸ்ங்க நிறைய சப்ஜெக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்ப அடுத்த விரோதிக்கு நேராக கடந்து செல்லலாம். நான்காவது விரோதி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான்காவது விரோதி கானானிய. கானானியர்ங்கிற பேரனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்களை இந்த உலக காரியங்களுக்காக விற்று போடுகிறவர்கள் சரிங்களா. அப்ப நம்ம பார்க்கும்போது தேவன் நம்மளை மிகப்பெரிய ஒரு அழைப்புக்கு அழைச்சிருக்கிறார். என்ன அழைப்பு அப்படிங்கும் போது, கனம் மகிமை அழியாமை மாத்திரம்ல, தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறுறதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் ஆகிருக்கணும் சரிங்களா. அப்ப அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி பக்கத்திலேயே ஒருத்தருடைய வீடு, நல்லா படிச்சவரு, ஆனா பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்கிறாரு. ஆனா அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய்கள் மதிப்புலாம் அந்த கம்பெனி ஆயிட்டு இருக்கு. அதுல சாதாரண பியூனுக்கே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் சம்பளம் சரிங்களா. இப்ப அந்த கம்பெனி ஆயிட்டு இருக்குது. இந்த படிச்சவர் யோசிக்கிறாரு, அடே இந்த கம்பெனியில நமக்கு ஒரு பியூன் வேலை கிடைச்சா, அதுக்கு 10th class படிச்சிருந்தா போதும், ஒரு பியூன் வேலை கிடைச்சா கூட நம்மளுடைய குடும்பத்தை நல்ல விதமா நம்ம கொண்டு போயிடலாமே, வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் காத்துட்டு ஏக்கமா போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ளிகேஷன் கூட கொடுத்திருக்கிறார் இவருடைய படிப்பு எல்லாத்தையும், எதுக்கு, பியூன் வேலைக்கு சரிங்களா. இப்ப இவர் இருக்கிறாரு, ஆனா பியூன் வேலைக்கெல்லாம் ஆள் எடுத்துட்டாங்க, இவருக்கு கிடைக்கல. இவர் ரொம்ப சோகமா, அடைய என்னடா இதுக்கு கூட நம்ம தகுதி இழந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருக்கும் போது, பெரிய கம்பெனி அது, திடீர்னு அவருக்கு ஒரு நாள் அழைப்பு வருது அந்த கம்பெனியில இருந்து. பார்த்தா அந்த கம்பெனியே நிர்வாகம் பண்ணக்கூடிய மேனேஜர் பொறுப்பு, மாச சம்பளம் பாத்தீங்கன்னா 500,000 சரிங்களா. அவருடைய மனசு எப்படி இருக்கும், அவர் நினைச்சது வந்து ஒரு சாதாரண பியூன் வேலை, ஆனா அவருக்கு அந்த கம்பெனியில இருந்து அழைப்பு என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த கம்பெனியவே நிர்வாகம் பண்ணுகிற மேனேஜர் வேலை. சம்பளம் பாத்தீங்கன்னா இவர் எதிர்பார்த்தது ஒரு 50,000 ஆனா 500,000 அவருடைய மாத வருமானம். இப்படி கிடைச்ச பின்னாடியே அவர் அந்த வேலைக்கு போன பின்னாடி என்ன பண்ணாராம், இந்த கம்பெனியினுடைய ரகசியங்கள், அந்த கம்பெனியினுடைய உடன்படிக்கைகளை எல்லாம் மீறிட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிட்டு இவர் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி அந்த கம்பெனிக்கு போயிட்டு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாராம். அப்ப இந்த கம்பெனிக்காரங்க அவரை என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிக்காரங்களை அந்த இவரை நினைச்சா நமக்கே எப்படி வருது, இவர் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாரு, இவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு வேலையை அந்த கம்பெனியில போட்டு கொடுத்துருக்காங்க, இவரு இங்க செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு இவருடைய நேரத்தை இவருடைய எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், இந்த கம்பெனிக்காரர் என்ன பண்ணுவாரு அவரை. இப்படித்தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு, இந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. நம்ம கேட்கல, நமக்கு தெரியுமா, நமக்கே தெரியாது, ஆனா நம்மளை அழைச்சு நமக்கு தேவன் விலையேறப்பட்ட காரியங்களை எல்லாம் கொடுத்து நீங்க இப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, என் குமாரனுடைய பக்கத்துல உட்கார வச்சு உங்களை நான் நடத்துறேன்னு சொல்லி குமாரனுடைய சாயலுக்கு நம்மளை அழைச்சிருக்கும் போது வந்துட்டு நம்ம போய் உலக பிரகாரமான காரியங்களிலேயே மூழ்கி அதுலயே நம்முடைய நேரங்களை செலவழிச்சிட்டு இருந்தோம்னு வைங்களே, இந்த கம்பெனிக்காரர் நம்ம மறந்துடக்கூடாது. இவர் மேல நமக்கு எவ்வளவு கோபம் வருதோ, ஒரு நன்றி இருக்கா அவனுக்கு, எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமையில இருந்தான், அதை கேட்காமலே கொடுத்தாங்க அவ்வளவு பெரிய வாய்ப்பு, இவ்வளவு ஈஸியா அதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு சொரணையே இல்லாம உணர்வே இல்லாம அவன் இப்படி போய் செயல்படுறானே அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வளவு கோபம் வருதோ, இதே போல கோபம் தான் யாருக்கு வரும் அப்படின்னா தேவனுக்கு கூட நம்ம மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா. அப்ப நம்மளுடைய அழைப்பை யோசிக்கணும், சின்ன சின்ன உலக பிரகாரமான காரியங்களுக்காக இதை போய் என்ன பண்ணிடுறதுன்னு அடமானம் வச்சுறது. நம்மள சகோதரர்கள் இருக்காங்க, இந்த மிகப்பெரிய அழைப்புக்கு வந்த உடனே மிகப்பெரிய வேற உலக பிரகாரமான அழைப்புகள் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு, கவர்மெண்ட் உத்தியோகம் பல்வேறு வேலைகள் வந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதாயா எனக்கு முக்கியம்னு இருக்க சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில இருக்காங்க சரிங்களா. ஆனா இன்னைக்கு நம்மள வந்திருக்கிற ஒரு சிலர் நாம் இந்த அழைப்பை எந்த விதத்துல நம்ம மரியாதை கொடுத்துருக்கிறோம், ஒரு சொந்தக்காரர் மேரேஜுக்கு இந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணிடுறோம், தூக்கி குப்பையில போட்டுடுறோமே இல்லைங்களா. ஒரு நாலு உலக மனுஷனுங்களுக்காக இதுக்கான நேரங்களை தூக்கி நம்ம குப்பையில சாக்கடையில போட்டுட்டு நம்ம அதுக்கான முக்கியத்துவங்களை கொடுத்துடுறோமே. அப்ப தேவன் நம்மளை பார்த்து எந்த அளவுக்கு மனம் சங்கடப்படுவார். அப்ப இந்த விரோதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உலக காரியங்கள்ல நம்மளை மூழ்க வச்சிருது. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் உலக பிரகாரமான ஒரு வேலை கண்டிப்பா அவசியம், அந்த வேலைகளை செய்யும் போது முழு மைண்டோட அந்த வேலையை செய்யணும், அப்பதான் அந்த வேலையில நம்ம உண்மையா இருக்க முடியும். ஆனா அதுலயே மூழ்கிடக்கூடாது. அதுக்கு நல்ல உதாரணம் ரப்பர் பேண்ட், விரிச்சா என்ன ஆகுங்க, விரியும், விட்டா அதோட நிலைமைக்கு வந்துடும் இல்லைங்களா. இது போல நம்ம ஆவிக்குரிய மைண்ட்லயே இருக்கணும், உலக பிரகாரமான வேலைகள் செய்யணும், செஞ்சு முடிச்ச உடனே என்ன என்ன நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடணும். நான் யாரு, நான் எந்த ஊர் பிரஜை இல்லைங்களா. வசனம் நமக்கு சொல்லுது உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்கும்போது உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கிற ஊரை வச்சுக்கலாமே, உதாரணத்துக்கு திண்டுக்கல் இல்ல அப்படின்னா கோத்தகிரி, அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர், இல்லைன்னா ஈரோடு, இல்லைன்னா கரூர், பொள்ளாச்சி, இப்படி ஏதோ ஒரு ஊர்ல நம்ம இருக்கிறோம். நம்மள திடீர்னு என்னன்னா இப்ப பொள்ளாச்சியில இருக்கிறவருக்கு திடீர்னு திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆயிடுச்சு, அங்க வீடு ரெடி ஆயிடுச்சு. இவர் இந்த வீட்டுல இருந்தவர் தான், ஆனா என்னைக்கு இவர் திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்க வீடு ரெடி ஆயிடுச்சோ உடனே இந்த வீட்டை அவர் பாக்குற பார்வையே என்ன ஆயிடுங்க, மாறிடும். அன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், சாக்கடை கிளீன் பண்ணணும்லாம் நினைச்சவரு அதுக்கப்புறம் இதை ஒரு பெருசாவே நினைக்க மாட்டாரு. மைண்ட்ல ஏதாவது செய்யலாம்னு நினைச்சா கூட என்னதான் வரும் மைண்ட்ல, நான் தான் போக போறேன், நான் தான் அங்க போற போறேன், அப்புறம் எதுக்கு நான் அங்க இதெல்லாம் செய்யணும், நான் தான் அங்க போக போறேன். அப்ப தேவன் சொல்றாரு உன் தேவனை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தப்படு, உன் குடியிருப்பு இனி இங்க இல்ல பரலோகத்துல அப்படிங்கும் போது இங்கேயே நான் பெர்மனண்டா இருக்கிற மாதிரி அப்படி ஒரு யோசனை யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா தேவன் ஆமே அப்படின்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சரி பாவம் விருப்பம் அதுதான் அப்படின்னா அப்ப அப்படியே இரு, நான் புளி புள்ள சாப்பிடறத பார்க்காம நான் எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொன்னோம்னா என்னதான் பண்ண முடியும், சரி பார்த்துட்டு இங்கேயும் இரு அப்படித்தான் தேவன் சொல்ல முடியும் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது அந்த ரப்பர் பேண்ட் விரியுது, விட்டா சுருங்கிருது. அப்ப நம்ம தலையில போடுற ரப்பர் பேண்டு கூட நமக்கு என்ன பண்ணுதுன்னா போதனக்கூடியதா இருக்கு. நான் பாரு என்னோட இயல்பு நிலையை விட்டு அந்த சூழ்நிலைகளுக்கு வர்றேன், இயல்பு நிலைக்குள்ள நான் திரும்ப வந்துறேன். அப்போ ஒரு உலக பிரகாரமான வேலையில போகும்போது நம்மளுடைய எண்ணங்களை அங்க செலவழிக்க வேண்டியது அவசியம். ஆனா முடிஞ்ச உடனே நான் யாரு, நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன், தேவன் எந்த நோக்கத்துக்காக என்னை அழைச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம என்னன்னா நம்முடைய உண்மையான இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப வந்துடணும். அப்ப நம்மளை இந்த இயல்பு வாழ்க்கைக்கு வரவிடாம பலவிதமான உலக கவலைகளினாலும் பலவிதமான உலக காரியம், அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விரோதி என்ன தெரியுங்களா, நாலு பேர் போல நான் இருக்கணும்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதான் ஒரு மிகப்பெரிய விரோதி. அவங்க வீட்டுக்கு போனேன் சிஸ்டர் வீட்டுல அது இதெல்லாம் இருக்கு, எங்க வீட்டுல இது இதெல்லாம் இல்ல. பொதுவா போன உடனே சிஸ்டருங்க போற இடமே எங்க, ஒரு வீட்டுக்குள்ள எங்கதான் போவாங்க, போனதுமே அவங்க எங்க போயிடுவாங்க, கிச்சனுக்கு தான் போவாங்க. கிச்சனுக்கு போய் சும்மா இருப்பாங்கன்னு பாக்குறீங்களா, அந்த கிச்சன்ல இருக்க பொருள் எல்லாம் அப்படியே பாப்பாங்க. இந்த சிஸ்டர்ல வாஷிங் மிஷின் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாது. ஆனா எது எது இல்லையோ அதுதான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு வரும். வந்த உடனே இங்க போட்டு இவர் ஏதோ கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கலாம்னு ஒரு சில உடன்படிக்கையெல்லாம் பண்ணி முடிவு எடுத்து இவர் போய் வீட்டுல உட்கார்ந்த உடனே அங்க போனேன் அவங்களும் நம்ம மாதிரி சத்தியத்துக்குள்ளதான் இருக்காங்க, அவங்க வீட்டுல அது இதெல்லாம் இருக்கு, நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு உடனே ஐயில் இருக்கிறது என்ன ஆயிடும், சர்ன்னு கீழே இறங்கி பாத்தீங்களா. இது ஒரு விரோதி, அதனாலதான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஆரம்பத்திலே பாத்துட்டு சரிங்களா. அப்ப பார்க்கும்போது என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்காக இதை என்ன ஆயிடுறதுன்னா வித்து போட்டுடுறது. அப்ப இந்த விரோதி வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விரோதி. அப்ப இந்த விரோதியை நம்ம ஜெயிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஐந்தாவது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், காயின் பத்தி எபிரேயர் 12:16-17 வசனம்.
ஒருவன் வேசி தட்டுவாகவோ ஒரு வேளையில் போஷணத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட
பாருங்க மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. ஆச்சாச்சமா பாத்தீங்களா, ஒருவேளை போஜனம் மிகப்பெரிய வாய்ப்பு, சிரேஷ்டபுத்திர பாகம், சின்ன காரியம் ஒருவேளை சாப்பாடு, இதுக்காக இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வித்து போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். அதுக்கு பின்னாடி அழுதாரு, புரண்டாரு, கதறினாரு, ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்ப இதுதான் நம்ம போடுற அந்த எதிரியினுடைய சண்டை. அப்ப தேவன் பலம் தருகிறார், அதை ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஜெயிச்சிடணும், இல்ல மாட்டிட்டோம் கடைசி வரைக்கும் அது நம்மளை விடாது. சரிங்களா, அதான் ஒரு பெரிய ஊருக்குள்ள வந்து வெள்ளம் பூந்துடுச்சாமா, வெள்ளம் வெள்ளம் பூந்து அந்த ஊரையே அடிச்சு நாசம் பண்ணிருச்சான். நாசம் பண்ணி பாத்தீங்கன்னா கடல், அந்த கடல் மாதிரி ஓடுதாமா அந்த வெள்ளம். அந்த வெள்ளத்துல பாத்தீங்கன்னா பீரோ மிதந்துட்டு போகுதாமா, சரிங்களா, சேரெல்லாம் மிதந்து போய்கிட்டு இருக்காமா. ஒவ்வொருத்தரும் போய் போய் ஒவ்வொன்னு புடிச்சு புடிச்சு எடுக்கிறாங்களாம். அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரா, இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து அவங்க அம்மா சம்சாரம் எல்லாத்தையும் நிறுத்தி, இந்த புடிச்சுக்க புடிச்சுக்க புடிச்சுக்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு கடைசியில பார்த்தா கருப்பா ஒண்ணு பெருசா போச்சான். ஓ, இது நம்ம பெரிய புதையல்ரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், போயிட்டு அதை போய் பிடிச்சாராம் பாருங்க. அது ஒரு கரடி, அது என்ன பண்ணிருச்சான், இவரை லபக்குன்னு கட்டி பிடிச்சிருச்சான். கட்டி பிடிச்ச உடனே இவர் மறுபடி கரைக்கு வரணும்னு சொல்லி முயற்சி பண்றாராம் பண்றாராம், கரடி உடவே இல்லையா, அவரும் சேர்ந்து போயிட்டாராம். இப்படித்தான் இந்த உலக பிரகாரமான காரியங்கள். ஆரம்பத்துல நம்மள ஒரு சில காரியங்கள் இருக்கும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போக போக முழுக்க அதுல அடிமையாயிடுவோம். அப்புறம் நம்மளே நினைச்சா கூட அதுல இருந்து விடுபட முடியாது, நம்மள முழுசா அது என்ன பண்ணிடுவோம்னா கொண்டு போயிடும். அப்ப இது நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஐந்தாவது விரோதியை நம்ம பார்க்கலாம், பெரிசியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பெரிசியர் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் வந்து மதிச்சுவர் இல்லாத கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க இருக்கிற குடியிருப்புல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மதிச்சுவர் எழுப்ப மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தேசம் இன்னொரு தேசம் என்ன பண்ணுன்னா மதிச்சுவர் அமைச்சுக்கும். ஏன் அப்படின்னா எதிரிகளுடைய தாக்குதல் எந்த நேரத்துல வேணாலும் இருக்கலாம். அதனால என்ன பண்ணுங்கன்னா, மதிச்சுவருங்கிறது நம்ம போடுற இந்த காம்பவுண்ட் சுவர் மாதிரி இல்ல, அப்படின்னாலே காம்பவுண்ட் சுவர் என்ன ஆயிடும் இல்லைங்களா, உடஞ்சிரும். அவங்க அந்த மாதிரி மதிச்சுவர் எல்லாம் போட மாட்டாங்க. ஒரு ரெண்டு வண்டி இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வர மாதிரி பைபாஸ் ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த கெட்டப்புல போடுவாங்க மதிச்சுவரை. மேல எல்லாம் ரதங்கள் ஓடிட்டு இருக்கும், வீரர்கள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தான் அந்த மதிச்சுவர். ஆனா இந்த பெரிசியர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மதிச்சுவரும் போட்டுக்கவே மாட்டாங்க. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, அரண் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்றவங்க அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அதான் இவங்களுக்குன்னு ஒரு எல்லையே கிடையாது, எவ்வளவு தூரம் வேணாலும் இப்படி போய்க்குவாங்க, எவ்வளவு தூரம் வேணாலும் இவ்வளவு போய்க்குவாங்க, ஒரு எல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க. வசனம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 25:28 வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடைந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா, அப்ப பார்க்கும்போது ஆவிங்கும் போது சிந்தை, நம்முடைய சிந்தையை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும். தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசுகிறதான வார்த்தைகள் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, நம்முடைய நடக்கைகள் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, நம்முடைய உடைகள் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, நம்முடைய நேரங்கள் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆனா உலக மனுஷனுக்கு அளவே கிடையாது, அவன் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டே போயிட்டு இருப்பான், எப்படி வேணாலும் இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா தேவனோட உடன்படிக்கை செஞ்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கு. எல்லையை மீறி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம உடன்படிக்கவே மீறோம்னு அர்த்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒழுங்கு, வசனம் நமக்கு சொல்லும் போது 1 Timothy 4:12 வசனம். பாத்தீங்களா, இங்க ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உலகத்துக்கு மாதிரியாயிருன்னு சொல்லி இருந்தா நம்ம பேரை மாத்திக்கிட்டு பைபிளை கையில தூக்கினாலே போதும் இல்லைங்களா, கிறிஸ்தவங்களுக்கும் உலகத்துக்கும் நம்ம மாதிரி ஆயிடுவோம். ஆனா இங்க யாருக்கு மாதிரியா இருக்க சொல்லிருக்கு, விசுவாசிகளுக்கே மாதிரியா இருக்கணுமாமா. அப்ப எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, விசுவாசிகள்ங்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் நடப்பாங்க, எல்லாருமே உலகத்தை வெறுத்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஆனா இவங்க மத்தியில நம்ம விசேஷமா இருக்கணுமா, இந்த மாதிரி வெறுத்து வார்த்தைகள் சிந்தனைகள் பேச்சுகள்ல எல்லாத்துலயும் ஒரு மாடலா மாறி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா ஒரு மாடலா இருக்கணுமா, இதுதான் அங்க சொல்லுகிற ஒரு காரியம். ஒத்துழைப்பு வரும். இன்னைக்கு நம்ம இருக்கிற எக்லீசியாவை நம்ம எடுத்துக்குவோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு எக்லீசியாவில இருந்து வந்திருக்கோம். நம்ம எக்லீசியாவில தேவன் வந்து நின்று, சரிங்களா, இவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, இவங்க மாதிரி பேசுறது, இவங்க மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா யார் இருக்கணும், யார் இருப்பாங்க சொல்லுங்க. நம்ம எக்லீசியாவில தேவன் வந்து நின்று இன்னைக்கு தேவன், மனுஷங்களை சொல்ல சொன்னா யாரை வேணாலும் சொல்லிடுவாங்க, ஆனா தேவன் வந்து நின்று பாருங்க, இவங்க பேசுறாங்களே, இவங்க நடக்கிறாங்களே, இவங்க வீட்டுல எப்படி நடக்கிறாங்க, இவங்க வேலை ஸ்தலத்துல எப்படி நடக்கிறாங்க, இவங்க போக்குவரவுலாம் எப்படி நடக்கிறாங்க பாருங்க, இவங்கள மாதிரி நீங்க நடங்க போதும் அப்படின்னு தேவன் ஒருத்தரை சுட்டி காட்டணும்னு விரும்பினார்னா நம்ம எக்லீசியாவில அது யாரா இருக்கும், கண்டிப்பா நான் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு சொல்றோமா, நானா தான் இருக்கணும். அதாவது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு சொல்ல வரல, என்கரேஜ் பண்றதுக்கு சொல்ல வரேன். அப்படி தேவன் முடிவெடுத்தா அது கண்டிப்பா யாரா தான் இருக்கணும். தேவன் நம்ம எக்லீசியாவில ஒருத்தரை சுட்டி காட்டணும்னு நினைச்சுட்டார்னா அது கண்டிப்பா யாராவா இருக்கணும், அது நானா இருக்கணும். இந்த வைராக்கியம் நமக்குள்ள வரணும், சரிங்களா. அதுக்கு தேவனே நான் இன்னும் எதை எதையெல்லாம் படி செலுத்தணும், இன்னும் எதை எதையெல்லாம் விடணும் ஆண்டவரே, இன்னும் எப்படி எப்படி எல்லாம் நான் வாழணும் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க, நான் எந்தெந்த விஷயத்துல மத்தவங்களுக்கு இடரலா இருக்கிறேன், எந்தெந்த விஷயத்துல மத்தவங்களை மனசு நோக்கம் பண்ணிடுறேன், எந்தெந்த விஷயத்துல மத்தவங்களுக்கு ஒரு சாட்சி இல்லாத என்னையே கெடுத்துக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன், எனக்கு காமிங்க ஆண்டவரே, எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நாம கேட்டு தேவன் சுட்டி காட்டக்கூடிய நிறைய வேதத்துல வசனங்கள் இருக்கு. ஒருவனை தேடினேன், தாவீதுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒருவன் 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 வரும், சவுல் கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லாரு, ஒருவனை பார்த்திருக்கிறேன், அது ஈசாயின் குமாரன் தாவீது. சாமுவேல் கிட்ட வந்தா அப்பா சொல்லுவாரு, ஒருவன் இருக்கான் வயல்காட்டுல ஆடு மேய்ச்சிருக்கான். அந்த வசனங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருவன் 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 வரும், சரிங்களா. அப்பா சொல்றாரு ஒருத்தன் இருக்கிறான், ஏழு எட்டு பேர் இருக்காங்க, ஆனா ஒருத்தன் இருக்கிறான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். யாராவது ஒரு நல்ல ஆளை பிடிங்கப்பா, சவுல் சொல்றாரு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தாவீது ஈசாயின் குமாரன் நல்லா வாசிப்பான் எனக்கு தெரியும். பாத்தீங்களா, சாட்சி, குடும்பத்துல சாட்சி, வெளியில சாட்சி, இன்னும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருவன் ஒருவன் அந்த வசனங்கள்லாம் வரும். அப்படி ஒருத்தரை யார் இருந்தார்னா அன்னைக்கு தாவீது இருந்தார். இன்னைக்கு யாரா இருக்கணும்னா நாம இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அவ பார்க்கும் போது இப்படியாய் நம்மளுடைய அஞ்சாவது விரோதி ஒழுக்கின்மை அப்படின்னு கூட சொல்லலாம். அரண் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. நம்ம ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளான நாம் வாழணும் பாக்குறோம். அடுத்து ஆறாவது விரோதி ஏவியர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சுற்றிலும் கூடாரம் போடுகிறவர்கள் அப்படின்னா வேற ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இவ்வுலகத்துல சுகபோகமா வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க எல்லாரும். நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம என்னைக்கு உடன்படிக்கை செஞ்சோமோ அன்னையில இருந்து நம்ம இழக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆனா இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேர்க்கறதுக்காக வருவாங்க. சந்தோஷம், சமாதானம், வீடு, நிலம், புலம், இதையெல்லாம் சேர்க்கறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு காரியத்தை நம்ம தவிர்க்கணும். இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். எலிசா ஆதாரம் 2 ராஜாக்கள் 5:26. 2 ராஜாக்கள் 5:26. பணத்தை வாங்குகிறதுக்கும் இது காலமா அப்படின்னு சொல்லி யார் கேட்டா, எலிசா கேட்டார். எப்ப கேட்டார், கிமு 900 to 840 புள்ள இவருடைய காலமா. அப்பயே நம்ம என்ன காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நீ என்னத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எலிசா கேட்டிருந்தார்னா, இன்னைக்கு நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய எண்ணங்கள் இன்னைக்கு எதை குறிச்சு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏழாவது விரோதி நம்ம பார்க்கிறோம், எபூசியர் அப்படின்னா போரடிக்கிற களம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, போரடிக்கிற களத்திலேயே மணிய தனியாவும் பதற தனியாவும் பிரிக்கிற வேலை நடக்கும். அப்ப நம்முடைய மாம்ச பிரகாரமா அநேக காரியங்கள் நம்மளோட ஒட்டிட்டு இருக்கோம். அதை நம்மளை விட்டு எடுக்கிறதுக்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். பல விதமான பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் அனுமதிப்பார். அப்ப இந்த சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியில நம்ம என்ன பண்ணணும்னா, அதுல இருந்து நம்ம வேறு பிரிக்கப்படணும். அதுக்காக தேவன் அனுமதிக்கிறார் இந்த எபூசியர் அப்படிங்கிற ஒரு விரோதிய. அப்ப இந்த விரோதி தான், ஆனா இந்த விரோதி நமக்கு நன்மை செய்வார். எப்படின்னா நம்ம ஜெயிக்கும் போது இந்த விரோதி இல்லாம போயிடுவாரு அப்படின்னு சொல்லியோட நம்ம பாக்குறோம். அப்ப இப்படித்தான் நம்ம இன்னைக்கு பாடங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஏத்தியர் பயத்தை கொண்டு வருகிற காரியம், கிர்காசியர் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலக செய்கிற ஒரு சில காரியங்கள், எமோரியர் பிரபலமாகணும் அப்படிங்கிற ஒரு சில ஆசைகள், கானானியர் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறது, பெரிசியர் ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, ஏவியர் பண ஆசை உள்ள ஒரு வாழ்க்கை, எபூசியர் பாடுகள் இந்த உலக இழப்புக்காக வேதனைப்படுறதுங்களாம். ஐயோ நான் சத்தியத்துக்குள்ள வந்த உடனே என்ன விட்டு அது போயிடுச்சு இது போயிடுச்சு இப்படி எல்லாம் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டே மங்கி போயிடும் சரிங்களா. அப்ப இந்த மாதிரி விரோதிகளை நம்ம ஜெயிக்கும் போது கடைசியா நம்ம வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வசனம், நான் ஜெயம் கொண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இது போன்ற வாழ்க்கையில வாழ்ந்தாரு. அவருக்கு நிறைய விரோதிகள் அவருடைய மாம்ச பிரகாரமாகவும் அவருக்கு வந்திருக்கும், ஆனா அது எல்லாவற்றையும் அவர் ஜெயம் கொண்டு இன்னைக்கு பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய விரோதிகளை ஜெயிச்சு ஜெயம் பெறுகிறவன் எவனோ. அப்ப அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்தபடி அருள் செய்வேன். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். அப்ப இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கோத்தகிரியில் இருந்து வந்திருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் மற்றும் சங்கர் அவருடைய குடும்பத்தார் சகோதரர் என்று அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே.